السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون، واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய இந்நிகழ்வின் தலைவர் அன்பு சகோதரர் ஹதரத் அவர்களே, இதேபோன்று வையகத்தின் சக அங்கத்தவர்களே, பானந்துறை கிளை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் கிளை சக உறுப்பினர்களே, எந்த பாடசாலையில் கம்பீரமான தோட்டத்துடன் தங்கையாக வைத்திருக்கிறோமோ அந்த பாடசாலையின் அதிபர் ஆசான்கள் உட்பட சக பாடசாலை நலம் விருந்துகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, பாடசாலையினுடைய கருக்களாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய என்னுடைய நண்பர்களாகிய மாணவ மனைகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாகவும் அழகாகவும் அமைதியாகவும் நடப்பதற்கு யாரெல்லாம் காரண கர்த்தாக்களாக இருந்தார்களோ அத்துணை பெரியார்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஞாபகப்படுத்தியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அமர்வையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கத்துக்கு நான் நேரடியாகவே வர விரும்புகிறேன், நேரத்தை மீதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோமோ, இந்த இடத்துக்கு சுமார் 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி, நல்ல ஒரு விடயத்துக்காக வேண்டி நான் இங்கு வந்து சமூகம் அளித்து இதே இடத்தில் ஒரு உரையையும் நிகழ்த்திவிட்டு சென்றேன். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய பெருபுறைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்த்தாக்கம் அதனுடைய ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் அகில இலங்கை ரீதியாக பல இடங்களில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறேன். சென்ற சனிக்கிழமை நான் மருதமுனை பிரேச சபைக்கு உட்பட்ட பாடசாலைகள் அனைத்தினுடைய ஒன்றையும் ஒன்று திரண்டு மருதமுனை பிரதேச சபையின் பிரதேச கிளையின் மஸ்ஜிதுகளுடைய பெடரேஷன் மஸ்ஜிதுகளுடைய ஒன்றியம் அவர்களும் அவர்களுடன் அனுசரணையுடன் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய மருதமுனை கிளையினுடைய அனுசரணையுடனும் அங்கிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வர்த்தக சங்கத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி மருதமுனை பிரதேசத்திற்கக்கூடிய அத்துணை பாடசாலைகளும் கலவன் பாடசாலைகளாகத்தான் இருக்கிறது, இவைகள் பிரிக்கப்பட வேண்டும், ஆண் பெண் கலப்பிடமற்ற பாடசாலைகளாக இந்த பாடசாலைகள் ஆக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அன்றே 3 மாதங்களுக்கு முன்னால் ஜீலான் என்று சொல்லக்கூடிய பானந்துறையில் அமைந்திருக்கக்கூடிய பாடசாலையில்
நீங்க ஆற்றிய உரையை இங்கும் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை பணித்துக் கொண்டார்கள். அதற்கு இணங்க சென்ற வாரம் அவர்களுக்கு முன்னால் போய் இங்கு நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி இப்படிப்பட்ட ஒன்றை பானந்துறையில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக, அதுவும் இந்த பிரதேசத்தினுடைய சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் செய்வதற்கு அந்த பாடசாலை முன்வந்திருக்கிறது. 2013 இங்கு இருக்கக்கூடிய பாடசாலை இரண்டாக பிரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தியை அவர்களுக்கும் செல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் நிறைந்த கிராமமாக, பாடசாலையாக, இடமாக இந்த ஊரையும் இந்த இடத்தையும் இந்த பாடசாலையையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகத்திற்கு இருக்கக்கூடிய சவால்களில் மிகப்பெரிய ஒரு சவால் தான் வாலிபர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தலைவர், அவருக்கு முன்னால் இருந்தவர் பங்களாதேஷுக்கு போன சந்தர்ப்பத்தில், அதாவது புஷ்ஷுக்கு முன்னால் இருந்தவர் தான் பில் கிளிண்டன், அவர் அமெரிக்கா அவர் பங்களாதேஷுக்கு போன சந்தர்ப்பத்தில் பங்களாதேஷினுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு ஆழமான கருத்தை சொன்னார். யுனைடெட் ஸ்டேட், அதாவது அமெரிக்கா எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சினை தான் வாலிபர்களுடைய பிரச்சினை. வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று சமூகத்திற்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டார்கள். யாரை எடுத்துக்கொண்டாலும் வாலிபர்களை திட்டுவது இன்று சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. இவர்கள் வழிபட மாட்டார்கள், இவர்கள் சரிவர மாட்டார்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் இப்படிப்பட்ட பாவமான கர்மங்களில் நாசகார வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே எல்லா சந்தர்ப்பத்திலும், எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெற்றோர்கள் கூட தன்னுடைய குழந்தைகள், வாலிபர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு வகையான கண் கொண்டு பார்க்கக்கூடிய, ஒரு வகையான கண் கொண்டு நோட்டமிடக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நான் நினைக்கிறேன் ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு தவறான அணுகுமுறை. ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு தவறான அணுகுமுறை. வாலிபர்களை மாத்திரமல்ல, பாவிகளை கூட அப்படி பார்க்க முடியாது. பெரும் பாவத்துக்கு அடிமையாக தன்னுடைய வாழ்க்கையே மாய்த்துக் கொண்ட பெரும் பாவிகளை கூட அப்படி பார்க்க முடியாது. நான் எப்பொழுதுமே ஈஜாவியத்தனாக, எப்பொழுதுமே பொசிட்டிவாகத்தான் பார்க்க வேண்டும். உலகத்திற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த சந்தர்ப்பத்தில் மனித குலத்தை ஒரு போதுமே அவர்கள் நெகட்டிவாக பார்த்ததில்லை, எப்பொழுதுமே பொசிட்டிவாகத்தான் பார்த்தார்கள், ஈஜாபியத்தாக பார்த்தார்கள். சல்பியத்தாக பார்த்த சம்பவத்தை எங்கேயுமே நீங்கள் காட்ட மாட்டீர்கள். எப்பொழுதுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் இவரை எப்படி பயன்படுத்தலாம், இவரை எப்படி உருவாக்கலாம், இவரின் மூலமாக சமூகத்துக்கு எப்படிப்பட்ட பாத்திரமான நல்ல கர்மங்களை செய்விக்கலாம் என்று சொல்லக்கூடிய தினத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மக்களை அணுகினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு விடயத்தை இங்கு ஆழமாக உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலத்தில், சுமார் 23 வருட காலம் நடிப்பட்டம் கிடைத்ததே தனக்கு வயது 40 இருக்கும் பொழுது தான் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள், நபியாகவே பிரிந்தார்கள், நபியாகவே மறைந்தார்கள், நபியாகவே மரணித்தார்கள். கணக்கு வயது 63 இருக்கும் பொழுது ஒன்று மொத்தமாக சொல்ல போனால் 23 வருட கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபியினுடைய நபிப்பணியில் நபிக்கு துணையாக இருந்த அனைவருமே வாலிபர்கள் தான். அனைவருமே வாலிபர்கள். பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், 95 நீளத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் நபிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே இருந்தவர்கள் அனைவருமே வாலிபர்கள். பெரும் பெரும் பொறுப்புகளை எல்லாம் வாலிப சமூகத்துடைய கையில் ஒப்படைத்தார்கள். பெரும் பெரும் பணிகளை எல்லாம் வாலிபர்களை கொண்டுதான் வாங்கியிருக்கிறார்கள். பெரும் பெரும் பொறுப்புகளுக்கெல்லாம் வாலிபர்களை அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு வெப்பனுக்காக பாலித்தது யாரை என்று சொன்னால் வாலிபர்கள் தான். இந்த காலத்தில் கூட நாம் இருக்கக்கூடிய 21வது நூற்றாண்டு ஆரம்ப பகுதியை கூட ஒரு இஸ்லாமிய புரட்சியினுடைய காலமாக பார்க்கலாம். பல வகையான புரட்சிகள் நாடலாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் அங்கே மிசில் நாட்டில் ஒரு வகையான புரட்சி. 40 வருட காலமாக ஆட்சியில் கொண்டிருந்த ஆட்சியை கலைத்து விட்டார்கள். ஆட்சி கலைக்கப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் வாலிபர்கள். துருக்கியிலே ஒரு வகையான இஸ்லாம், ஒரு வகையான இஸ்லாமிய எழுச்சி, ஒரு வகையான இஸ்லாமிய மலபலத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் யாரென்று பார்த்தால் அவர்களும் வாலிபர்கள். அல்ஜீரியாவை வைத்து பார்த்தால் உலகத்தினுடைய நாட்டவார சக்திகள் எல்லாம் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்டத்தில் வாலிபர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு வகையான எழுச்சியும், ஒரு வகையான மலவளர்ச்சியும், ஒரு வகையான புரட்சியும் அங்கிருக்கக்கூடிய நாசகார சக்திகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. இதே போலத்தான் உங்களுக்கு யமனை எடுத்துக் கொள்ளலாம், இதே போலத்தான் உலகத்தின் பல பிரதேசங்கள் எடுத்துக் கொள்ளலாம். உலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் செய்த காத்திரமான முயற்சி, காத்திரமான எழுச்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே ஆட்டம் காண செய்து விட்டது. இதே போன்றுதான் இந்த பாரம்பரிய பிரதேசத்தில் மாத்திரமல்ல நாட்டினுடைய பல கோணங்களில் வாலிபர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார்கள். உலகத்தில் இஸ்லாத்தை வாழ வைப்போம், இலங்கையில் இஸ்லாத்தை தலையிலிருந்து வாழக்கூடிய இஸ்லாமாக ஆக்குவோம். முஸ்லீம்களை அல்ல, இஸ்லாத்தை, இஸ்லாம் வாழ வேண்டும், இஸ்லாத்தை வாழ வைப்போம், இஸ்லாத்தினுடைய சின்னங்களை வாழ வைப்போம், இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களாக இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான விடயத்தை தான் இன்று காத்திரமான அளவுக்கு எல்லா பிரதேசங்களிலும் வாலிபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சில முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னிடத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 ஜட்ஜ், ஒருவர் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேசத்தினுடைய ஜட்ஜாக இருக்கக்கூடிய நீதியரசராக இருக்கக்கூடிய ஒருவர், இன்னொருவர் திருக்கோமலை, அதாவது திருக்கோமலை திருகோணமலை பிரதேச பகுதிக்கு ஜட்ஜாக இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் என்னை சந்தித்தார்கள். என்னை சந்தித்து ஆத்திர ஒரு காற்று ஆச்சரியமான கேள்வி கேட்டார்கள். அவர்கள் ஜட்ஜ், சட்டத்தை படித்தவர்கள், சட்ட படிப்பை படித்து முடித்து அதுல பயிற்சி எடுத்து அதுல பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் ஜட்ஜாக மாறி இருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட கேட்கிறாங்க ஒரு கேள்வி, உளமாக்களை ஆயத்தமாகுங்கள், உளமாக்களை புறப்படுங்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீதி சொல்லக்கூடியவர்கள் உளமாக்களிடத்தில் சரியாவை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அதற்கு அவர்களே எங்களுடைய தொழிலை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் செய்யற தொழில் கூடுமா கூடாதா, நாங்கள் செய்யற தொழில் கூடுமா கூடாதா. நீதி அரசர்கள் கூட இஸ்லாத்தை பற்றி திங்க் பண்றார்கள், இஸ்லாத்தை பற்றி யோசிக்கிறார்கள். எனக்கு விலங்கல் என்ன கேட்கிறார் என்று சொல்லி என்ன கேட்கிறீங்க, இது நடந்தது மிச்ச நாள் அல்ல, சென்ற வெள்ளிக்கிழமை, சென்ற வெள்ளிக்கிழமை 2 ஆட்சிகளை நான் கேட்கிறேன் என்ன சொல்லி சொன்ன, இந்த குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கிறது, فَلْيَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ, அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டுதான் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். இன்னொரு ஆயத் இருக்கிறது, وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ, சட்டத்தை நீங்கள் தீர்ப்பாக வழங்கவில்லை என்றால் நீங்கள் காதுரிகள், நீங்கள் பாவிகள், நீங்கள் அநியாயக்காரர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லக்குள்ள நாங்கள் நீதியரசர்களாக இருந்து கொண்டு நீதி வழங்கும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட சட்டத்தை தெரியுமா அமல் செய்கிறோம், அங்க குர்ஆனை திரட்டுவதும் இல்லை, அங்க சுன்னாவை திரட்டுவதும் இல்லை, அங்க ஃபித்ரா திரட்டுவதும் இல்லை. இந்த நாட்டினுடைய வெள்ளையர்களின் மூலமாக, ஆங்கிலேயர்களின் மூலமாக காலனித்துவ ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட யாப்பை மையமாக வைத்துத்தான் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோமே, இந்த தீர்ப்பை வழங்கி சம்பளம் வாங்கலாமான்னு கேட்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய புரட்சி, ஒரு இஸ்லாமிய எழுச்சி, ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சி. நீதியரசர்கள் கூட கேட்கிறார்கள் எங்களுடைய தொழிலை பற்றி, இது இந்த தொழிலில் சிறப்பாக இருக்கிறதா சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், சொல்லுங்கள் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். நான் இந்த தொழிலுக்காக வந்து வாழவில்லை, நான் முஸ்லீமாக வாழ வேண்டும். இந்த ஒரு கட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் வைத்தியத்துறையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்பிபிஎஸ் ஒரு டாக்டராக ஒரு வைத்தியனாக வரப்போகிறார். சென்ற ஏப்ரல் மாதம் நான் தேசையும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். கேள்விகள் எல்லாம் எங்களை திகைக்க செய்கிறது, எங்களை தடமாற செய்கிறது. ஒரு வாலிபர் சுமார் 21 வருட வயது நிறைந்த ஒரு வாலிபர் என்னை அணுகினார். நான் காத்தான்குடியில் இருக்கிறேன், பல்கலைக்கழகம் எல்லாம் விடுமுறை, நானும் ஒரு விடுமுறையின் குழந்தைகள் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போயிருக்கிறேன். என்னை அணுகி எங்களுக்கு ஆச்சரியமான கேள்வி கேட்டார். ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நானும் வியோகியாக மாற வேண்டும். அதாவது பெண்களுடைய அந்த நோய் சம்பந்தப்பட்ட விடயங்களில், அவருடைய கரம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு சுத்தகரிஸ்டாக நான் ஆக வேண்டும். அதற்கு நீயத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. யார் கேட்கிறார்? அன்புக்குரிய தங்கையானவர்களே, தங்கையான சரியார்களே, கொஞ்சம் யோசிப்பார். ஒரு மாணவன், யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவனுடைய இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய எழுச்சி. அவர் கேட்கிறார், பிக்கோடிய கிட்டாபுகள் இருக்கிறது, மருந்து செய்வதற்காக வேண்டி, வைத்தியத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணிட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்டத்தில் போய் வைத்தியம் செய்யலாம். அனைவருக்கும் தெரியும், ஒரு பெண் ஒரு ஆண் டாக்டரிடத்தில் போய் வைத்தியத்துக்காக வேண்டி தன்னுடைய உறுப்பை தன்னுடைய தேவையான பகுதிகளை எல்லாம் கலத்தி காட்டி அதை அவருக்கு என்ன செய்யலாம், சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா ஹஜ்ரத் அவர்களே? பிறத்தவம் என்பது நோயா? பிறத்தவம் என்பது நோயா? தகாதி செய்யலாம், மருந்து செய்யலாம், நோய்க்கு சிகிச்சைக்காக வேண்டி மருந்து வாங்க போகலாம். என்னுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், கேள்வி என்னவென்று சொன்னால், பிறத்தவம் என்பது ஒரு நோயா? ஒரு மனிதன் சாப்பாடு சாப்பிட்டால் 9 மணித்தியாரத்தில் அது அது மனமாக வெளியே போய்த்தான் ஆக வேண்டும். அது உள்ள இருக்க முடியாது. அது இயற்கை, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். இதே போல அவர் சொல்லுகிறார், ஒரு விந்து ஒரு பெண்ணுடைய கருவுக்குள்ள போகும் என்றிருந்தால் 9 மாதத்தில் அவர் விரும்பியோ விரும்பாமல் வெளியே வரத்தான் வேண்டும். இது நோய் அல்ல. அப்ப நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், சகோதரரை சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுடைய புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது? அவர் சொன்ன எங்களுடைய புத்தகமும் நாங்கள் படிக்கக்கூடிய பாடமும் சொல்லித் தருகிறது, பிரசவம் என்பது நோய் அல்ல. அவர்கள் கூட பிரசவத்தை நோயாக பார்க்கல, அவர்கள் கூட பிரசவத்தை இயற்கையாகத்தான் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தின் பெண்ணுக்கு ஒரு ஆண் வைத்தியரை அணுகலாமா என்று சொல்லி யாரு கேட்கிறாங்க? பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள். இப்படியாக ஒரு வகையான எழுச்சியும் ஒரு வகையான மலர்வளர்ச்சியும் மக்களுக்கு மத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த முறையை சொல்லுகிறேன். சில விடயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, சில விடயங்கள் எப்பொழுதே பயமாகவும் இருக்கிறது. அதாவது 90 வயது நிரம்பிய ஒரு வயோதிக மனிதர் வெள்ளவத்த பள்ளியில் என்ன மீட் பண்ணினார். தன்னுடைய 3 குழந்தைகளுடன் நல்ல சரிசரிப்பான முகம், முகம் அழகான பிரகாசமான முகத்துடன் நீண்ட தாடி வைத்த ஒரு சகோதரர், அழகான வடிவ துருவத்தில் உண்மையிலேயே முகம் ஒரு அழகான முகம், என்னை வந்து சந்தித்தார். உண்மையிலேயே அவர் வந்து என்னத்தில் முதலாவது வேண்டிக் கொண்டு எனக்கு கீழே உட்கார முடியாது, நான் மேலே உட்காருறேன், என்னை மன்னித்துக் கொங்கோடு சொல்லி மேலே உட்கார்ந்தார். கேட்ட என்ன வருத்தம், கால் 2 வீங்கி. நான் முதலாவது கேட்ட கேள்வி நிதியம் அவரிடத்துல, பள்ளி உள்ளுக்கு எப்படி வந்தீங்க? பள்ளி உள்ளுக்கு எப்படி வந்தீங்க? 3 குழந்தைகள் என்ன தூக்கி வச்சாங்க பள்ளி உள்ளுக்கு. நான் நினைத்தேன், எங்களுடைய பள்ளி வாயில்கள் கூட மீண்டும் ஒரு முறை புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மக்களும் பள்ளியுள்ளுக்கு நடந்து வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அதனுடைய கட்டமைப்புகள், அதனுடைய கட்டிட அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டு நான் சில கிதாபுகளுக்கு படித்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய சிந்தனையை விரிவாக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் விரிந்து போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத நிலையங்கள், இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலேயும் புகையிரத நிளையம் எப்படி இருக்கிறது? பிளாட்ஃபார்ம், புகையிரத நிலையம், அதாவது ரயில் ரோட் பிளாட்ஃபார்ம், அதோடு சேர்த்துத்தான் இருக்கும். டிக்கெட் வாங்குற இடம், உள் புகுற இடம், வெளிய வாழ இடம். ஆனால் மரதானையில் மட்டும் வித்தியாசம். மரதானை ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தால் தண்டவாளம் கீழே, பிளாட்ஃபார்ம் கீழே, உள்புகுவதும் வெளியவரும் இருக்குது. மேலே இந்த நாட்டை ஆண்ட வெள்ளையர்கள் அந்த காலத்திலேயே இந்த ரயில் வண்டியில் ஒரு அங்கவீனர் வந்தால் அவர் எப்படி மேலே போவார் என்பதை சிந்தித்துத்தான் அதை கூட கட்டி இருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே அவர்கள் லிப்ட் இருக்கிறாங்க, இப்பையும் போய் பார்க்கலாம். அது இப்பையும் இருக்கிறது, அந்த அங்கவீனருடைய மாஸ்க் அது இப்பையும் போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பள்ளிவாசர்கள் கூட நான் நினைத்துக் கொண்டேன், இவரை வைத்து ஒரு பாடம் படித்தேன், எங்களுடைய பள்ளிவாசர்கள் கூட உள்ள கூட ஒரு வீழ்ச்சியார் எப்படி கண்டிக்கொண்டு வரலாமோ அதுக்கு ஏற்ற விதகாரம் எங்களுடைய பள்ளிவாயில் கட்டப்பட்டு அவர்களுடைய வாகனங்கள் தரைக்கு நிப்பாட்டுவதற்காக வேண்டி தனிப்பட்ட பாக்கியங்கள் கூட வைத்து நாங்கள் கட்டி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் பிரவுட் மைண்டட், அதாவது விரிவான சிந்தனையுடையவர்கள், குறுகிய சிந்தனை அல்ல, விரிவான சிந்தனைகள். அந்த வீரர்களை கூட நாங்க இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி பயன்படுத்துவோம். இதற்கு அழகான உதாரணம் தான், அழகான உதாரணம் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு கண்ணும் தெரியாத பொறை கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை எப்படி பயன்படுத்தினார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை எப்படி பயன்படுத்தினார்கள்? எங்களுடைய சமூகத்தில் ஒருவர் கூடனாக பிறந்துவிட்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட அவசகுணம், அந்த குடும்பம் அவனை எப்படி பார்ப்பார்கள்? இந்த கேந்திர சமூகத்தில் நூற்றுக்கணக்கான அங்கவீனர்கள், நூற்றுக்கணக்கான குறைபாடுகளுடன் பிறந்தவர்கள் வீடுகளுக்குள்ளே முடக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க, முடக்கி. அவர்களை சமூகத்துக்கு காட்டுறதில்லை, அவர்கள் அவர்களை சமூகம் அவர்களுக்கு தெரியாது, சமூகத்துக்கு அவர்களை தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா சில விடயங்கள் நாங்க மாற்று வளர்த்து படிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, சென்ற சனிக்கிழமை அல்ல, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பேப்பர்ல வீரகேசரி பத்திரிகையில ஒரு முழு பேக் ஆர்டிக்கல் இருந்துச்சு, ஒரு முழு பேக். அந்த ஆர்டிக்கலுடைய தலைவர் தெரியுமா? இரண்டு கைகளும் இல்லை, இரண்டு காலும் இல்லை, ஆனால் எந்த கவலையும் இல்லை. ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை, பொறுப்பிலேயே இல்லை, ஆனால் எந்த கவலையும் இல்லை. என்ன ஆச்சரியம்! அவரை பத்தி அந்த பேப்பர் எழுதி இருக்கிறது, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி கீழ்கிறது இருக்கிறாங்க, படம் போட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கூட நினைத்திருந்தேன், நீச்சல் அடிப்பதற்கு ரெண்டு கை தேவை, கால் தேவை, காலும் கையும் இல்லாதவருக்கு நீச்சல் அடிக்கலாம், காலும் கையில் இல்லாதவருக்கு உறைந்து இருக்கலாம், காலும் கையில் இல்லாதவருக்கு பேணாமடி செல்கிறான், காலும் கையில் இல்லாதவருக்கு ஒரு சொந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறான். அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்து எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் எப்படிப்பட்ட மனித வளங்களை பயன்படுத்த வேண்டும், மனித வளங்களை நாங்கள் எப்படி சமூகத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அந்த கட்டுரையை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்து படித்து பாருங்கள். யாருடைய குடும்பத்தையாவது ஒரு அந்த மீனர், ஒரு சகோதரன் இருக்கிறார், அவருக்கு சுகம் இல்லை. இப்ப சொல்றாங்க ஆங்கிலத்தில் டிசேபிள் என்று சொல்ல வேண்டாம், அதை மாற்றுங்கள். ஏன் காரணம் என்றால் டிசேபிள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தமே ஒரு நெகட்டிவ் அப்ரோச் கொடுக்குது, ஒரு நெகட்டிவ் அப்ரோச். நாங்க சொல்லுமா டிஃபரன்ட் ஏபிள், டிஃபரண்ட் ஏவல். இப்படி ஏறாது, இப்படி ஏழும் அவருக்கு, இது ஏறாது, அது ஏழும் அவருக்கு. அப்துல்லா ரசூலுல்லாஹி கண்ணால பார்க்கத்தான் ஏறாது, ஆனால் நல்ல குரல் வளம் படைத்தவர், அவருக்கு பாந்து சொல்லலாம். பதினெட்டு வயதுல தன் ரெண்டு கண்ணையும் இழந்து விட்டார்கள், ஆனால் அவருக்கு ஏறாம இல்ல, அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய, அதாவது ஹை கோர்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் தாருல் இஃப்தா. அந்த தாருல் இஃப்தா ஒரு முஃப்தியாக இருந்தார்கள். இந்த மனிதர் மேல வந்தார். எப்படிய வந்து என்கிட்ட கேட்டான், முஃப்தி சார், எனக்கு ஒரு மக்களாவது வேணும், நான் இதை படிக்கத்தான் வந்தேன் உங்கள்கிட்ட, என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவி 1965 ஆண்டு காலமாகிவிட்டார். எத்தனாம் ஆண்டு சொல்றாரு? 2012 அல்லது 2011 கடைசி பகுதி. 1965 என்னுடைய மனைவி காலமாகிவிட்டாள். இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் அவளுக்கு இருந்தது. அவள் மௌத்தாகக்குள்ள அவளுடைய வாப்பா உப்பா ஹயாத்தோடு இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தார்கள். நான் இப்போ ஒரு மறுமணம் செய்து கொண்டேன், ஆனால் அவட சொத்தெல்லாம் அப்படியே இருக்கிறது. இந்த சொத்தை எதையுமே நாங்கள் பிரிக்கல, இந்த சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? நான் சொன்னேன், மாணிக்கு மாமக்கு எல்லாம் பங்கு போக வேண்டுமே, அவங்களுக்கு ஆணம் சென்று விட்டார்களே. முக்தி சாப் எனக்கு அது பிரச்சனை அல்ல, இப்ப நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நான் கபருக்கு போவதற்கு முன்னால ஹலாலாக போக வேண்டும். பாகப்பிரிவினை அனந்தர சொத்துல துரோகம் என்று சொல்றது. இந்த அளவுக்கு காரணம் பாரம்பரியமான பாவம், நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய பாவம் என்பதை நேற்றுத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். இதற்கு நீ எனக்கு பதில் சொல்லுங்கோ. மகளிருக்கு வந்தவர் என்னை விட்டு பிரிந்து போகக்குள்ள 11 மணிக்கு தான் பிரிந்து போனாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அவ்வளவு எல்லாம் சொல்ல வந்தது கடைசியாக சொல்ல வந்த விடையம் என்ன தெரியுமா? அவர் போகக்குள்ள ஒரு வார்த்தை கேட்டு போனார், முக்தித்தா, நான் செஞ்ச இந்த தவறுக்கு யார குத்தவாளி? நான் செஞ்ச இந்த தவறுக்கு யார குத்தவாளி? 1965 என்னுடைய மனைவி வபாத்தானால், வபாத்தாகி அடுத்த நிமிடமே சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு என் மாணிக்கு என் மாமக்கெல்லாம் பங்கு போயிருக்க வேண்டும், எங்க குழந்தைகளுக்கு பங்கு போயிருக்க வேண்டும். குழந்தைகளையும் ஒருவர் மூத்தாகிவிட்டார், அவருக்கு மும்மட சொத்து எதுவுமே நான் கொடுக்கல, எனக்கு உண்மையிலேயே தெரியாது, இந்த பாவத்துக்கு யார் குத்தவாளி? அன்பான பெரியார்களே, அன்பான உலமாக்களே, இவைகள் எல்லாம் இஸ்லாமிய எழுச்சி, இஸ்லாமிய மறுமலர்ச்சி, இஸ்லாத்திலே ஒரு புரட்சி. ஏன் இஸ்லாம் கொண்டு வரப்பட வேண்டும், இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும், இஸ்லாத்தை வாழ வைப்போம். எனக்கு எதில்லா போற பிரச்சனை இல்லை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, இஸ்லாத்தை வாழ வையுங்கள், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வாழ்க்கை உருவாக்குங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் உலமாக்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு அலி ரலி அல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நான் இதற்கு அர்த்தம் சொல்ல இல்லை, அரபிலேயே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மஸ்ஊலியத்துனா ظُهُورِهِمْ واشتروا به ثمنا قليلا فيقول محمد بن الكعب رضي الله تعالى عنه لا يحل لعالم ان يسكت على علمه ولا لجاهل ان يسكت على جهله فيقول الله تبارك وتعالى وان اخذ الله ميثاق الذين اوتوا الكتاب ثم قال فاسالوا اهل الذكر ان كنتم لا تعلمون قال الحسن البصري رحمه الله عليه لولا الميثاق لولا الميثاق الذي اخذ الله على اهل العلم ما حدثتكم بكثير مما تفعلون ما حدثتكم بكثير مما تفعلون ايها العلماء ايها الطالبات مسؤوليتنا كبيره مسؤوليتنا كبيره والميدان واسع والناس اطفال عامة الناس اطفال يطلبون الماء يطلبون العلم ومن يسقيهم ومن يسقيهم هذا هو مسؤوليتنا هم اطفال يطلبون ويجلسون امام بيوتنا وامام ابوابنا يسالون يستفتون يطلبون الحل فمن الذي ياتي لهم الحل فاين الخلل فاين الخلل اخواني واصدقائي بكل تواضع واحترام نسال عندكم واني كمان ان نقوم بمسؤوليتنا وفقنا الله تعالى واياكم بما يحب ويرضى انبار اسلامي سهوبر كلي انبار كريار كلي இப்படியாக சொல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு புரட்சியை உலகத்தில் ஏற்படுத்தினார்கள் அந்த எழுச்சியினுடைய ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு கூட எல்லா இடங்களிலேயும் இப்படிப்பட்ட எழுச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு காலமாக கலவன் பாடசாலைகளாக இருந்த பாடசாலைகள் எல்லாம் இன்று பிரிக்கப்பட வேண்டுமே இதை பிரித்து விடுவோமே இது கூடாதே இது ஆபமாக மாற்றாதே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கண்ணியத்துக்குரிய ஆசான்கள் கண்ணியத்துக்குரிய அதிபர்கள் இதே போன்று பாடசாலைகளுடைய நிர்வாகிகள் பாடசாலைகளுடைய அமைப்புகள் அனைத்துமே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க இதை நாங்கள் பிரிக்க வேண்டும் இது நாங்கள் செய்ய வேண்டும் இவைகள் அனைத்தையுமே நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய எழுச்சியாக ஆனால் இந்த எழுச்சி சாத்தியமாக மாற்றாது ஒன்று இல்லாமல் இந்த எழுச்சி சாத்தியமாக மாற்றால் ஒன்று இல்லாமல் அதுதான் நான் சொல்றேன் வாலிபர்கள் இல்லாமல் எழுச்சி சாத்தியமாக மாட்டாது வாலிபர்கள் இல்லாத எழுச்சி எழுச்சியாக இருக்கவும் மாட்டாது வாலிபர்கள் இல்லாத புரட்சி புரட்சியாக இருக்கவும் மாட்டாது எனவே தான் இப்னு ஹஜர் அஸ்ஸலாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய புரட்சிக்கு இஸ்லாத்துடைய புரட்சிக்கு பயன்படுத்திய அனைத்து சகாபாக்களும் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள் வாலிபர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தினத்தின் 27 வயதுதான் 27 வயது 50 அல்ல 80 அல்ல இஸ்லாத்துக்குள்ள வாராங்க தங்க கையில வாழ எடுத்துக்கொண்டு போறாங்க இன்றைக்கு நபியினுடைய தலையை தொடர்பு கொண்டு பாருங்க என்று சொல்லக்கூடிய தைரியம் படைத்த ஒரு உமர் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் அவருக்கு வயது நெருமணி 20 வயதுதான் 14 வயதுடையவர் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேருமே இஸ்லாத்துக்குள்ள வந்தது வாலிப பருவத்தில் தான் 40களுக்கு முந்தி பெரும்பாலும் இலங்கையை பொறுத்தவரையில்தான் வெளியுறவை பொறுத்தவரையில்தான் இஸ்லாத்துக்கு என்ன சரி செய்யணும் என்று கவலை வாரது எப்ப தெரியுமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு போறதுதான் எதுக்கு போறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு போறது எங்கிருந்தாவது வேலையெல்லாம் முடிச்சு இப்ப வேலை வந்து இப்ப நாங்க இஸ்லாத்தை பத்தி திங்க் பண்ணுவோம் இது புரட்சி அல்ல இது எழுச்சியும் அல்ல இதனால் எதையும் சாதிக்கவும் இல்லாது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டிய காத்திரமான எல்லா பணிகளையும் செய்து முடித்துவிட்டு இப்ப செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்ப வருவோம் இஸ்லாத்துக்கு என்ன சரி செய்வோமே. உங்களுடைய சேவையை பாராட்டுகிறோம், உங்களுடைய முயற்சியை பாராட்டுகிறோம், உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் கருத்துக்களை தலைக்கு மேல வைக்கிறோம். ஆனாலும் கூட சமூகத்தில் போட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று வர முடியாது. போட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று வரணும் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாலிபர்களை தாக்கல் பண்ணினார்களோ இதே போலத்தான் நாங்கள் வாலிபர்களை தாக்கல் பண்ணி வாலிபர்களை மையப்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கொண்டுதான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு உதாரணம் சொல்றேன். உலகத்தில் முதலாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய ஆட்சி காலத்தினுடைய ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் உலகத்தில் முதலாவது ஒரு எம்பசிடர் ஒரு பிரதிநிதியை சல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைத்தார்கள். அவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. யாரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா? மதீனா முனவ்வரா அனுப்பி வைத்தாங்க. குர்ஆன் ஓதி கொடுக்கிறதுக்கு, தீன சொல்லி கொடுக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அனுப்பினாங்க நான் இங்கத்தான் வரப்போறேன், அங்க என்விரான்மெண்ட் சரி பண்ணுங்கோ, நான் மதீனாவுக்கு தான் வரப்போறேன், மதீனாவுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கிறது அங்க போய்த்தோர் என்விரான்மெண்ட் உருவாக்குங்கோ. அதற்கு அனுப்பின சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு வயது வெறுமனே 21 வயது. 21 வயது நிரம்பிய ஒரு வாலிபரை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு காத்திரமான வேலை செய்வதற்காக வேண்டி மக்காவுடைய வெற்றி ஃபத்ஹ மக்கா காபத்துல்லாஹுடைய சாவி கையில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. 360 விக்கிரகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. காபத்துல்லா தாரு தௌஹீதுக்கு தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு விட்டது. தாரு தௌஹீத இருக்கு பிறகு யாரும் குப்பார்களுக்கு மாற்று மாற்றவர்களுக்கு இதுக்குள்ளே நுழைய முடியாது என்று சொல்லக்கூடிய திருவசனங்கள் எல்லாம் இறங்கி காபத்துல்லாவுடைய தௌஹீத் தாரு தௌஹீதுடைய தௌஹீத் மீண்டும் நிலைநாட்டப்பட்டு காபத்துல்லாவுடைய சாமியை கையில் எடுத்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரை விட்டுட்டு மதீனாவுக்கு போக போறாங்க. மக்காவ யார் இந்த கையில தெரியுமா பாணம் கொடுத்தாங்க? மக்காவ யார் இந்த கையில பாணம் கொடுத்தாங்க? இந்த கையில பள்ளி நடத்தி யாரு? நான் யாரையும் குறை சொல்ல இல்ல, ஹக்கா ஹக்காக பேசுறேன், உண்மையை உண்மையாக உரைக்கிறேன். இந்த ஒரு பள்ளிக்கு ஒரு நிர்வாகி காட்டுக்கிறப்ப 40 வயசு குறைந்த நிர்வாகி உண்டு. ஒரு மதரசாவுடைய நிர்வாகி 40 வயதுக்கு குறைந்தவர், ஒரு ஊருடைய ஊர் தலைவர் 40 வயதுக்கு குறைந்தவர். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் அவர்கள் தம்பி அனுப்பம் பிளீஸ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வயது வெறுமனை 21 வயது. வெறுமனை 21 வயது, 21 வயது நிரம்பிய ஒரு வாலிபருடைய கையில தான் மக்காவுக்கு பிறகு மக்காவை கையில் எடுத்து மக்காவுடைய சாவியை கையில் எடுத்து அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு மாத காலம் கூட தந்த கட்டுப்பாட்டை வெட்டிக் கொண்டிருக்கல, அதை கொடுத்தான் அப்பாவுடன் உசை 21 வயது நிரம்பிய வாலிபர். நீங்க தான் புரட்சி செய்ய தகுதியானவர்கள், உங்களுடைய புரட்சியை கொண்டு வந்து கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மௌத்தாக்க போறாங்க, சக்ராத் கடைசி கட்டம் அப்படிப்பட்ட மரணத்தை தழுவுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக ஒரு ஜமாஅத்தை ஆயத்தப்படுத்தினார்கள், ஒரு யுத்தத்துக்கான ஒரு படையை ஆயத்தப்படுத்தினார்கள், ஆச்சரியமான படை. அந்த படை எங்கே போக வேண்டும் தெரியுமா? அரபுலகத்துக்கல்ல. அந்த படை எங்கே போக வேண்டும் தெரியுமா? அரபு நாட்டுக்கல்ல. அந்த படை போகிறது ரோம நோக்கி, ரோம் தேசத்தை நோக்கி. அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரோம், அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரோம் ஃபி அதுல ஆர்மி. அல்லாஹ் அந்த யுத்தத்தை பற்றி, அந்த ரோமை பற்றி குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறாரே. அந்த ரோம் தேசத்துக்கு போறதுக்காக வேண்டி ஒரு ஜமாத் ஆயத்தப்படுத்தினாங்க. அந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கிறாங்க யார் தெரியுமா? அந்த படை அங்கம் வகிக்கிறாங்க யார் தெரியுமா? உமரே ஃபாரூக், உஸ்மானிய ரதி, அலியே முர்த்தலா, அப்துல் ரஹ்மான் அவுப். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட எட்டு சஹாபாக்கள் அந்த படையில அங்கம் வகிக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் இந்த ஜமாத்துடைய அமீர் யாரு? இந்த படையுடைய தலைவர் யாரு? இந்த படையுடைய கமாண்டர் யாரு? புரட்சிகரமான யுத்தம், புரட்சிகரமான யுத்தம், புரட்சிகரமான ஏற்பாடு, புரட்சிகரமான ஒரு முன்னேற்பாடு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக போறாங்க. தன் மௌத்தை பற்றிய அறிவுரை சொல்லப்பட்டு விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் கையில தான் கொடியை கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு தான் புரட்சி செய்ய முடியும், நீங்க தான் புரட்சிக்குரியவர்கள், நீங்க தான் எழுச்சிக்குரியவர்கள். வெறுமனே 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் உபாமத்தினுடைய கையில கொடியை கொடுத்தாங்க. முந்திக்கேறி போங்கோ என்பதாக. உங்களுக்கு கீழ் அபுபக்கர் இருப்பார், உங்களுக்கு கீழ் உஸ்மான் இருப்பார், உங்களுக்கு கீழ் அலீ இருப்பார், உங்களுக்கு கீழ் அப்துல் ரஹ்மான் அவுஃப் இருப்பார். போங்க முன்னுக்கார். உலகத்தில் புரட்சி என்று சொல்லக்கூடியது வாலிப சமூகத்தின் மூலமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம், என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னும் ஒன்றும் செல்லமா, சுபஹானல்லாஹ், குடும்ப பிரச்சினை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பிரச்சினை, குடும்ப பிரச்சனை அல்ல, குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு புலன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விபச்சாரம் செய்து விட்டார்கள், நஊது பில்லாஹி மின்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அசிங்கமான அருவறுப்பான ஒரு செய்தியை அப்துல்லாஹி பின் உபை என்று சொல்லக்கூடியவன் கட்டவுட்டு விட்டான், மதீனாவிலே பரப்பி விட்டான். எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் கலைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிறார்கள், மஷூரா செய்கிறார்கள், அபிப்ராயம் கேட்கிறார்கள். ஹதீஸ்ல புகாரியை பற்றி பார்த்த ஆச்சரியமாக இருக்கிறது. யாருக்கு தெரியுமா போனாங்க மஷூரா கேட்டு? பல பேர்த்த போனாங்க. அதுல ஒருத்தர் தான் 17 வயது நிரம்பிய உசாமத் பின் ஸைதிரத்தை பற்றி கேட்கிறாங்க. இந்த மனைவியை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறப்பா, உன் கருத்து என்ன? அன்பான பெரியோர்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு வாலிபருக்க பேச்சு எனக்கு அன்றாய் கேட்கணுமா? நான் யாரு எங்களுக்கு சொல்லித்தாராங்க? உங்களுக்கு தெரியாத அனுபவங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, எனக்கு தெரியாத ரகசியம் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். நான் போகாத இடங்களுக்கெல்லாம் இவங்க போவாங்க. நான் யாரோடு எல்லாம் கலைக்க மாட்டேனோ அவர்களிடம் எல்லாம் இவர்கள் கலைப்பார்கள். இவர்களுடைய நண்பர்கள் பொல்லாதவர்கள், இவர்களுக்கு அனைவரையும் அணுக முடியும், நெருங்க முடியும். எனவே என்னுடைய மனைவியை பற்றி என்ன வெளியே கலைக்கிறாங்க என்பது எனக்கு தெரியாமிருக்கலாம், ஆனால் இவருக்கு தெரியலாம் என்று சொல்லக்கூடிய உதாரணத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். இன்னும் ஒன்று, மக்காவுடைய வெற்றி, நபியுடைய வாழ்க்கை, ஆச்சரியமான வாழ்க்கை, மக்காவுடைய வெற்றி. பிலாலே அபஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த மக்காவுடைய மண்ணில, இந்த மக்காவுடைய அந்த சூட்டு மணல்ல படுக்க வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார்களோ, அன்றைக்கு சொன்னாங்க, அஹத் 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 அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன அபு சொன்ன பிலால், ஒரு கட்டம் வருகிறது, காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி பாந்து சொல்றாரு, காபத்துல்லாவுக்கு மேலே பாந்து சொல்றாரு. வசில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் பிறண்டு பிறண்டு வரக்கூடிய காலம், பிறண்டு பிறண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு நாள் மதீனாவுடைய மக்காவுடைய சூட்டு மணல்ல வெறும் மேலோடு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், முழு பேரும் பார்த்து பரிகாசம் செய்வாங்க. அவர் சொல்றாரு, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அதே பிலால் 10 வருடம் 13 வருடத்துக்கு பிறகு சுபஹானல்லாஹ் எங்க தெரியுமா ஏறுறாரு? காபா ஆலயத்துக்கு மேலே ஏறி நின்று கொண்டு சுபஹானல்லாஹ் பாங்கு சொல்றாரு. அவருடைய பாங்கு இன்னைக்கு சொல்லப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட முழு பேரும் சேர்ந்து அந்த பாங்குக்கு பதில் சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம், ஒரு ஆச்சரியமான சம்பவம். அன்னாசு மஆபினுன், மனிதர்கள் சுரங்கத்தை போல, மனிதர்கள் சுரங்கத்தை போல இந்த சுரங்கத்துக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மக்கத்து காதர்களுடைய சிறார்கள், சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த பாங்க பழிக்கிறாங்க. என்னோட பள்ளியில பாங்க சொல்றாங்க. பக்கத்தில் உள்ள பௌத்தன் சகோதரர், பக்கத்தில் உள்ள ஹிந்து சகோதரர்கள் இந்த பாங்க பழிச்சா நாங்க எவ்வளவு கோபப்படுவோம், அழகான சகாபாக்கள் போனார்கள், பத்து பேரை ரவுண்ட் அப் பண்ணினாங்க, அழைத்துக் கொண்டு வந்து நடிக்க உயர்த்தி விட்டார்கள். பத்து பேரத்தில் ஒவ்வொருத்தராக சொன்னார்கள், வாங்க சொல்லும் போன்றதாக ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கி ஏதோ ஒரு அமைப்பில் வாங்க சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் வாங்க சொல்ல சொல்ல ஒருத்தரை உரமாக்கினாங்க. அந்த கடைசியாக அந்த சஹாபி சொல்றாரு, அபிமஹூராரதி அல்லாஹு தஆலா சொல்றாரு, நான் தான் ஆஷிருஹும், நான் தான் பத்தாவது மனிதர், நான் தான் பத்தாவது ஆள், நான் வாங்க சொன்னேன், இந்த வாங்க முழுக்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நான் அப்ப முஸ்லீம் இல்ல, அப்ப நான் முஸ்லீம் இல்ல, கலிமா சொல்ல சொன்னாங்க, இந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஅஸ்ஸினாக நான் உன்னை ஆக்குறேன், நீ இஸ்லாத்துக்கு வாரியான்னு கேட்டாங்க. ஏதுமா செய்யலுமா? வாலிபர்கள் பரிகாசம் செஞ்சு முஅஸ்ஸினாக மாறிட்டாங்க, பரிகாசம் செய்தவரையும் முஅஸ்ஸினாக ஆக்கினாங்க. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான பெரியார்களே, வாலிபர்கள் கண்ணியமானவர்கள், வாலிபர்கள் காத்திரமானவர்கள், வாலிபர்கள் சமூகத்திலே ஒரு புரட்சியை உருவாக்குவதற்கு தகுதியானவர்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட வாலிபர்களை இந்த இடத்துக்கு முன்வாக்கினார்கள். இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள், வாலிப பருவத்தை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. சபஅத்து யுமல்லுஹு வல்லாஹு யௌமல் இல்லா வில்லு, ஏழு பேருக்கு அல்லாஹ் நிலவு கொடுப்பான், அதுல ஒருத்தர்தான் வாலிபன். ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட வாலிபன் தெரியுமா? அல்லாஹ் சாபுன் நஸ்அ ஃபீ தாஅத்தில்லாஹ், இபாதத்தில்லாஹ் இல்ல தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விடயத்தில் வாழ்ந்தொரு வாலிபன். தெருவில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, கடையில வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, பாடசால இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, தாய் தந்தையுடைய வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு. அன்புக்குரிய சகோதரே, அல்லாஹ்வுடைய தாஅத்தில, அல்லாஹ்வுடைய வழிபாட்டில காலத்தை கழித்த ஒரு வாலிபர் நாளை கியாமத்தின் நாளையில சுபஹானல்லாஹ் எங்க இருப்பார் தெரியுமா? சொர்க்கத்தில் இருப்பார். இந்த பொண்ணு சொல்ற வாலிபர்கள் செய்த பணி, நாங்க எல்லாரும் குர்ஆன் ஓதுறோம், எல்லாருக்கும் குர்ஆன் பாடம், எல்லா பள்ளியிலே குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் இல்லாத வீடுகள் இல்ல, குர்ஆன் இல்லாத நாடுகள் இல்ல, எல்லா இடத்திலும் குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றோ வரகத்துக்காக வேண்டி, ஒன்றோ ஓவருக்காக வேண்டி, ஒன்றோ ஏதோ அழகுக்காக வேண்டி எப்படியோ குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா இந்த குர்ஆன் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது என்று சொல்லி, இந்த குர்ஆன் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது? நபியினுடைய காலத்தில் குர்ஆன் சேர்க்கப்பட்டிருக்கல, புத்தக வடிவத்தில் குர்ஆன் இருக்க இல்ல. குர்ஆன் உருவாக்கினது யார் தெரியுமா? குர்ஆன் ஒன்று சேர்த்தது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி தராவீஹுடைய தொழுகையை ஒன்று சேர்த்தாங்களோ, அதற்கு உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இதே போலத்தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஒன்று சேர்த்தாங்க. குர்ஆன் செதறந்து இருந்துச்சு, ஒவ்வொருத்தருடைய கையில குர்ஆன், ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஆயத்து. நான் செதறந்து அர்த்தம் என்று சொன்னால், ஒவ்வொருத்தருடைய இடத்துல, ஒவ்வொருத்தருடைய வீட்டுல, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஒவ்வொரு வகையான ஆயத்து. வைக்கப்பட்டிருந்தது. குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கல்ல. அப்படி ஒவ்வொரு இடத்தில் குர்ஆன் இருந்தாலும் கூட படைத்தவன் சொல்றான், இந்த குர்ஆனை நாங்கத்தான் இறக்கி வைத்தோம், இதை நாங்கத்தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தானே. அல்லாஹ் அப்படியே பாதுகாத்தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில்தான் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது, குர்ஆன் ஒன்று திரட்டப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்தார்கள், புகாரி சரிவை படித்து கிதாபு பாபு ஜம்உல் குர்ஆன் என்ற பாடத்தை படித்து பாருங்கோ. அபூபக்கர் உமர் கூப்பிடுறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ரெண்டு பேரும் சேர்ந்து மசூரா பண்றாங்க. ஆரம்பத்தில் உமர் எகிரியாவே இல்ல, ஆரம்பத்தில் உமர் விருப்பப்பட இல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன விடயங்களை இது சேர்க்கப்படத்தான் வேண்டும், இது ஒன்று சேர்த்தாத்தான் இது ஹைர் இருக்கிறது என்ற விடாப்பிடியாக சொன்னாங்க, உறுதியாக சொன்னாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபதஹல்லாஹு ஸத்ரி லிமா ஃபதஹல்லாஹு. அபூபக்கர் சித்தீக் உடைய உள்ளத்தை அல்லாஹ் எதற்கு திறந்தானோ, எப்படி திறந்தானோ, அதே போல அல்லாஹ் ஏந்த உள்ளத்தையும் திறந்து விட்டான். நானும் உடன்பட்டேன், நானும் உடன்பட்டேன். ஆனா இந்த காத்திரமான பணியை யாரு செய்வது? குர்ஆன் கேட்கலாம், ஹலீமாவுக்கு கட்டளை பிறப்பிக்கலாம், அதே நேரத்தில் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய உமருக்கு கட்டளை பிறப்பிக்கலாம். இந்த வேலையை யாரு செய்வது? இந்த வேலையை செய்ய தகுதியானவர் யாரு? இதற்கு யாரை புறக்குவோம்? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வாலிபர்களே, நீங்கள் லேசான மக்கள் அல்ல. வாலிபர்களே, நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. குர்ஆனை ஒன்று திருத்தியவர்கள், குர்ஆனை கேட்டவர்கள் சொல்றாங்க. கால ஷைஹானி அபூபக்கரும் உமரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க, லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் பார்த்து, இன்னக ரஜுலுன் ஷாப்பன். புகாரியின் ரிவாயத்திலே நீ நிச்சயமாக ஒரு வாலிபர், நிச்சயமாக நீங்கள் ஒரு வாலிபர். லா நத்தஹிமுக், ஒரு நாளும் நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோம். வாலிபர்களே, சரித்திரம் படைக்க வேண்டும் என்றிருந்தான் ஒன்ற செய்தோ, வாலிப பருவத்தில் அல் அமீன் என்ற பேர் வாங்குந்தோ. சரித்திரம் படைக்க வேண்டுமா? வாலிபர்களே, உங்களுடன் கலைக்கிறேன், உங்களுடன் பேசுகிறேன். வாலிபர் என்று சொல்லும் பொழுது ஆளுங்களாக இருக்கவும் மேலும், பாவர்களாக இருக்கவும் மேலும், பாடசாலை மாணவர்களாக இருக்கவும் மேலும், பல்கலைக்கழக மக்களாளமாக இருக்கவும் மேலும், அனைவரை பார்த்து நன்றாக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் சரித்திரம் படைக்க வேண்டுமா? சரித்திரம் படைக்க வேண்டும் என்றிருந்தால் 50களுக்கு பிறகு சரித்திரம் படைக்க முடியாது, 60களுக்கு பிறகு சரித்திரம் படைக்க முடியாது. வாலிபர் பருவத்தில் அல் அமீன் என்ற பெயர் வாங்க பாருங்கள். நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் வாங்கினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு வாலிப பருவத்திலேயே அமீன் என்ற பெயர் வாங்கினாங்க. கல்யாணம் முடித்தாங்க கேட்க இல்ல, பாப்பாவோட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, வாப்பாவோட பேசுறதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்கிறது. எப்படி பேசணும்? மனைவியோட பேசுற லாங்குவேஜ் வேற, குழந்தைகளோட பேசுற லாங்குவேஜ் வித்தியாசம், வாப்பாவோட பேசுற லாங்குவேஜ் வித்தியாசம், மனைவியோட பேசுற பேச்ச பேச்சு உம்மாவோட பேசின எப்படி இருக்கும், உம்மாவோட பேசுற பேச்ச பேச்சு மனைவியோட பேசின எப்படி இருக்கும், எல்லாரோடையும் ஒரே மாதிரி பேச இயலாது. ஹிவார் என்று சொன்னா ஒத்தரோடு எப்படி பேசணும், மாட்டு மதத்தை சார்ந்த ஒரு மதகுருவோடு எப்படி பேசணும், அதற்கெல்லாம் இஸ்லாம் அழகான முறையில சொல்லித் தந்திருக்கிறது. எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கலைக்கணும். ஒரு மகன் இருக்கிறாரு, அவர் சரியான ரோசக்காரன், ரோசக்காரன் மகனோடு எப்படி பேசணும், ஒத்தனுக்கு ரோசம் வரும், இயற்கையிலேயே உயர்த்துள்ளவன், ரோஷக்கார மகன், அவனோடு எப்படி கலைக்கோணம்? இன்னமத்தில் இருக்கிறாரே அவருக்கு ரோஷம் வராது, எதையும் அன்பாக சொன்னா கேட்டுக் கொள்வாரு, அவருக்கு எப்படி சொல்லணும்? ஒரு வாப்பா யாரு தெரியுமா, எந்த புள்ளையோட எப்படி கலைக்கோணம் என்று அறிவு கொடுக்கப்பட்டவன் தான் வாப்பா. புள்ளைய கெட்டுவிட்டதற்காக விட்டு பார்ப்பவன் எந்த புள்ளைக்கோட எப்படி கலைக்கோணம், எந்த குழந்தையோடு எப்படி பேசணும். இன்னைக்கு என்ன மன்னிச்சு கொங்க அதுக்கு பிறகுவாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் மகள், அதாவது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு பொம்பளைக்குள்ள சொல்ற வாப்பாட்ட பேசு, இவரை நான் கல்யாணம் முடிக்கோம், இவரை நான் விரும்புகிறேன், இவர் எனக்கு நிக்காக செஞ்சு தாங்கோ. வாப்பாட்ட பேச்சு சொன்ன எப்படி இருக்கும்? குரான் ஒரு வாப்பவோட டெவலப் பண்ற முறையை சொல்லி தருகுது. அந்த பொம்பளைக்குள்ள வாப்பாட்ட சொல்லுது, வாப்பா எங்கட வீட்டுக்கு இவர ஒரு வீரக்காரனாக எடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு மனைவி கணவனாக அல்ல, எங்கட வீட்டுக்கு இவரை வேலை கெடுத்தா எப்படி இருக்கும்? இதான் டயலாக், இதான் பேசுற முறை, இதான் கலைக்கிற முறை. இப்ப வாப்பா யாரே, வாப்பா சும்மா உள்ளால் இல்ல, வாப்பா ஒரு இன்டெலிஜென்டான வார்த்தை பேசக்கூடிய மகளாக இருந்தால் அந்த அந்த மகளை பெற்ற வாப்பை பிடிப்பாரு. அவரும் புரிஞ்சு கொண்டாரு மகள் என்னமோ சொல்றான்றத, அவர் சொன்னாரு உடனே புரிஞ்சு கொண்டு மகளுக்கு பதில் சொல்ல இல்ல, அந்த பையன் அந்த வாலிபரை பார்த்து சொன்னாரு, எனக்கு ரெண்டு பொம்புல புல் இருக்குது, அந்த ரெண்டு பொம்புளை புள்ளையில கொண்ட உனக்கு உங்களுக்கு நிக்காக செஞ்சு தர விரும்புகிறேன், நீங்க முடிச்சு போடுறீங்களான்னு கேட்கிறார். என்ன டயலாக் இது, எப்படிப்பட்ட குடும்பம் இது? அந்த பொம்புளை புள்ள சொல்லிச்சது, யார் வாப்பா என்னோட வீட்டுக்கு இவரை வேற காரணம் அழுங்கோ, இவர்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு, ரெண்டு குவாலிஃபிகேஷன், ஒன்று அப்போன் எடுத்த டிகிரி, மற்றது ஹார்வர்ட் எடுத்த டிகிரியா? இந்த நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர் ஒரு வாலிபரை பற்றி ஒரு பொம்புடைய கரெக்ட சந்தேகம் கொடுக்குது, இவர் நம்பிக்கைக்குரியவர். வாலிபர்களே, யுவதிகளே, ஒரு பொம்புடைய சொல்லுது இவர் நம்பிக்கைக்குரியவர். குரான் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி இங்க சொல்லிச்சது? மாப்ப கேட்கிறாரு தப்சீர்ல வந்திருக்கிறதே, உனக்கு எப்படி தெரியும் நம்பிக்கைக்குரியவர்? அந்த புள்ள சொல்லுது, சூரியன் மறையக்கூடிய நேரம் தொட்டு, அதாவது மகரிபுடைய நேரம் தொட்டு இஷாவுடைய நேரம் வரைக்கும் சுமாராக 1.5 மணி நேரமாக எங்களோட இவர் வேலை செஞ்சாரு, எங்களோட இவர் பேசினாரு, மாதமா ஹஸ்முக்குமா ஏன் இங்க வந்திருக்கிறீங்க என்று கேட்டாரு, எங்கட பிரச்சனையை கண்டறிஞ்சாரு. ஆனால் அவருடைய கண்ணால அவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. யாருக்கு தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவனை விட நம்பிக்கைக்குரியவன் யாருமே இல்லை. வாலிபர்களே, சரித்திரம் படைக்க வேண்டுமா? மூசாவை சொல்லாம் வாலிபர் பருவத்தில் அமைந்த பட்டப்பேர் வாங்கியது போன்றே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர் பருவத்தில் அமைந்த பட்டப்பேர் வாங்கியது போன்றே, சந்தேகப்படவே மாட்டோம், நீங்க ஒரு அழகான நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு வாலிபர், இந்த பணியை நீங்கத்தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்க ஓடக்கூடிய குர்ஆன், இன்றைக்கு நாங்க பாடமாக்கக்கூடிய குர்ஆன், இது ஜைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபரின் மூலமாக ஒன்று கட்டப்பட்ட குர்ஆன் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே வாலிபர்களுடைய பணி மிகவும் காத்திரமானது, மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்திடத்தில் ஒரு விடயத்தை ஞானப்படுத்த விரும்புகிறேன். வாலிபர்களை உருவாக்கக்கூடியவங்க யார்? இதுதான் கருத்து. வாலிபர்களை உருவாக்கக்கூடியவங்க யார்? வாலிபர் என்றது சும்மாவாக இல்ல. வாலிபர் என்று இன்றைய வாலிபர் அந்த ஒரு நாள் ஒரு தாயுடைய மடியில் மதன குழந்தையாக இருந்திருப்பார். அந்த வாலிபர் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஒரு நாள் ஒரு வாப்பட பைக்கில் பின்னுக்கறி போயிருப்பார். அந்த வாலிபர் இன்றைய வாலிபர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அன்றைய நாள் ஒரு பாடசாலையின் மாணவராக இருந்திருப்பார். இன்றைய வாழ்ந்து செல்லக்கூடியவர் அன்று ஒரு நாள் ஒரு குடும்ப அங்கத்தவராக இருந்திருப்பார். அன்புக்குரிய சகோதரனே, வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அப்படியே மானத்தால வந்தவங்க அல்ல. சிறு பிராயத்திலிருந்தே வாலிப பருவம் வரைக்கும் வந்தவங்க. எனவே தான் இவனு கைவு ஜோதி ரகத்துள்ளாகி இவனு சைனியாகி போன்ற வந்த மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்றாங்க. உலகத்தில் வாலிபர்கள் செய்யக்கூடிய அத்துணை கரத்தல், அத்துணை மசாசிதிகள், அத்துணை பாதமான கருமத்துக்கும் அவங்க நேரடியாக பொறுப்பில்லை. அதுக்கு பொறுப்பானவங்க யார் தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை குழந்தை பருவத்தில் நாசராக்கிவிட்டோம், குழந்தை பருவத்தில் அவர்களை பாழ்படுத்திவிட்டோம், குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தான உண்மைகளை கொடுக்கவில்லை, பொறுப்பாக இருந்துவிட்டோம். அதனுடைய விளைவுகளில் அன்புக்குரிய சகோதரத்தை செய்யாமே அதனுடைய நஷ்டம் என்ன என்று சொன்னால், அவங்க செலுத்ததுக்கு பிறகு நாட்டுக்கோ சமூகத்துக்கோ குடும்பத்துக்கோ அமைப்புக்கோ பிரயோசனமற்ற குடும்பவாதிகளாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை மிகச் தெளிவாக சுட்டிக்காட்டார்கள். எனவே நான் பரிகாசமாகவும் சொல்லுவேன், விளங்கிக் கொள்ளவும் சொல்லுவேன். மனிதனுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட சக்தி சொன்னா, ஒரு நாய் இருக்கிறது, நாய் நாய் அல்ல ஒரு யானை, நாயல்ல ஒரு யானை. ஒரு யானைய மனிதனுக்கு ட்ரெயின் பண்ணலாம். எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னா, மனிதனை விடவும் 25-30 மடங்கு விசாலமான பெரிய ஒரு யானை. இந்த மனிதன் சொன்னால் அது கேட்கும். ட்ரெயின் பண்றான். எந்த அளவுக்கு ட்ரெயினிங் என்று சொன்னா, நடந்து போண்டா போகுது, கொட்டைய தூக்குண்டா தூக்குது, வெய்யண்டா வைக்குது, அவன் நேரேறா காலை கொடுக்குது, என்ற கால் நேரு என்ற மேல் நேரு. நாங்க பார்க்கிறோம் தானே, மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி. எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும். உதாரணம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஊர்ல இறச்சிக்கடையை சுத்தி இருக்குது நாய். நீங்க கடையில போய் கிடைச்சி வாங்கினீங்க, இறச்சி வாங்கி கொண்டு வரக்குள்ள கையிலிருந்து இறச்சி பாசம் கீழே விழுந்துருக்குது. பக்கத்துள்ள நாய் என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? பணம் முறையில திருப்பி அவங்கள்ட்ட கொண்டு வருமா? இது எனக்கு வானத்தால விழுந்த சாப்பாடு வாப்பான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டம். அந்த நாயை பிஞ்சிருந்து உள்ள நாய் எல்லாம் மூடும், திருப்பி கிடைக்காது. ஆனால் ஒரு நாயை நீங்க ட்ரெயின் பண்றீங்க, அந்த நாயை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். எந்த நாய் தெரியுமா? வேட்டைக்கு அனுப்பக்கூடிய நாய். அந்த நாயை நீங்க ட்ரெயின் பண்றீங்க, பழக்கிறீங்க, அந்த நாய்க்கு பயிற்சி கொடுக்கிறீங்க. எப்படிப்பட்ட நாயாக மாறுந்தால், காத்துல கொண்டு போய் சொல்றீங்க, வலை விரித்திருக்கிறேன், எனக்கு ஒரு முயல் வேணும், பிடித்துக் கொண்டு வா, பிடித்துக் கொண்டு வா, கட்டளை அறிவிக்கப்படுகிறது. நாய் போகுது, ஒரு முயலை தப்பிக்கொண்டு அரவாச தின்றுட்டு அரவாச குறந்துருதாங்க. அரவாச தின்றுட்டு அரவாச குறந்துருதா? என்ன செய்து காது கிட்டால பிடிச்சு அந்த காதினால் தப்பிக்கொண்டு வந்து தந்த எஜமான கையில கொடுக்குது. நீங்க சொன்னதை செஞ்சிட்டேன், நீங்க என்ன ட்ரெயின் பண்ணுவீங்க, அதப்படியே நான் பிடித்துக் கொண்டு வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு ஏற்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன், எனக்கு வாழ தந்தால் அது வேற விஷயம். எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும். அந்த போனால் சில வீடுகளில் பூனை வெட்டுது, சில மக்கள் இருக்கிறாங்க பூனையை பத்தி பெரிசா பேசுவாங்க. எங்க வீட்டில் ஒரு பூனை இருக்குது, எப்படி தெரியுமா? யாரும் மிஸ்டர்ஸ் வந்தா முன்னுக்கு வரவே மாட்டார். அது நாங்கள் ட்ரெயின் பண்ண முறைப்படுத்தோம். அந்த பூனை இருக்குது வீட்டுக்குள்ள மரத்தில் கணிக்க மாட்டாது. நாங்க எப்படி ட்ரெயின் பண்ணிடுவோம் சொன்னா, தெரியும் பூனை விளக்கு தெரியும். இன்னொரு சொல்றாரு, எங்க வீட்டுல ஒரு மீன் டேங்க் இருக்குது, டேங்க் நல்ல மீன் வளர்க்கிறேன். எந்த அளவுக்கு அந்த மீனை நான் வளர்த்திருக்கேன் சொன்னால், 5 மணிக்குத்தான் நான் வருவேன். எங்க கார் நிப்பாக்கின உடனே அதுக்கு சரி நான் வந்தாச்சு சொல்லி எல்லாரும் என்ன குறிப்பாத்து நிப்பாங்க. இப்படி யார குறிப்பாத்து யார என்ன நான் வரக்கூடிய நான் வீட்டுக்குள்ள பேசுறதுமே பேக் கடைச்சிட்டு அதுக்குரிய சாப்பாட்டை போட்டா என்ன பார்த்து சிரித்துக் கொண்டே சாப்பிடும். இது சொல்றாங்க மக்கள். யானை வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும், மீன் வளர்க்க தெரியும், புள்ள வளர்க்க என்ன மன்னித்துக் கொள்வோம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அக்க பேசுறவன் என்னுடைய வயது வந்த குழந்தைகள் எல்லாம் என்னோட சேர்ந்து பள்ளிக்கு வந்தாங்களா? இஸ்லாமிய எழுத்திய பத்தி பேசுறோம், முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம். சுபகு நான் தொழுதேனா, சுபகு ஜமாத்திலும் தொழுதேனா, சுபகு தொழுகைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய வயது வந்த குழந்தைகள் அனைவரும் என்னோட பள்ளிக்கு வந்தார்களா? என்னுடைய வீடு எப்படி இருந்தது? என்னுடைய மனைவி சுபகம் தொழுதாளா? என்னுடைய வயது வந்த பெண் குழந்தைகள் சுபகம் தொழுதார்களா? அதுல நாங்க யாரும் கவனம் செலுத்திருந்த ஆனா ஒரு புள்ள பாடசாலைக்கு போகல, ஸ்கூல்ல ஒரு நாள் ஒரு பாடம் நடக்கல, அதுக்கு என்ன புகார்? அதுக்கு என்ன எப்படிப்பட்ட குழப்பம்? அதுக்கு எப்படிப்பட்ட புரட்சி? இன்றைக்கு பார்த்தா எனால் பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் சொன்னார்கள், ஒரு காத்திரமான அதாவது ஒரு மாநில சமூகத்தை உருவாக்குங்கள், எங்களுடைய அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய மாநில சமூகத்தை உருவாக்குவது என்னுடைய பணி என்பதாக நான் கேட்கிறேன். முதலாவது நான் ஒரு மாநில சமூகத்தை உருவாக்க வேண்டுமே, நாங்கள் வாழ்ந்த சமூகத்தை இன்னொரு உலகத்துக்கு பாரம்பரிக்க வேண்டுமே. இது நாங்கள் செய்த நாங்கள் உருவாக்கிய வாழ்ந்த சமூகம் என்று சொல்லி எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்கோ, பிள்ளைகளை பற்றி கற்றனை காட்டுங்கோ, பிள்ளைகளை பற்றி யோசிங்கோ, பிள்ளைகளுடைய அறிக்கைகளை பற்றி அதிகமாக அக்கறை செலுத்துங்கோ. எந்த அளவுக்கு சொன்னால் பணம் பணம் என்று சொல்லி காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டாம். பணம் பணம் என்று சொல்லி காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டாம். நான் எப்பொழுதுமே அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்து சந்தோஷப்படுவேன். அவர் கிட்டத்தில் கூட அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்துச்சு, இங்கிலீஷ் தமிழ்ல கூட வந்திருந்துச்சு, தமிழ் மொழிபெயர்த்து கூட எழுதியிருந்தாரு. நான் அமெரிக்காவுடைய தலைவர் என்று பெருமிதம் கொள்ளுவதை விடவும் 2 குழந்தைகளுக்கு தந்தை என்று நினைப்பதை கொண்டு பெருமிதம் கொள்ளுகிறேன். இன்று கூட என்னுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு விட்டுவிட்டு வருவது நான் தான், ஸ்கூல் டிரைவர் அல்ல. ஏன்? அது ஒரு சந்தர்ப்பம், எந்த குழந்தைகளோட கலைப்பதற்கு, எந்த குழந்தைகளோட பேசுவதற்கு. மகனே நீ யாரு பாப்பா, என்ன செய்கிறாய், எப்படி ஸ்கூல் போகுது, எப்படி இருக்குது? இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களை பிளேம் பண்ண வானம், குழந்தைகளை யாரும் குறை சொல்ல வேண்டாம். பெற்றோர்களாக நாங்கள் எங்களை குறை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துக்கு நாங்கள் யாரை பறை காட்டி இருக்கிறோம், இந்த உம்மத்துக்கு யாரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இந்த உம்மத்துக்கு நாங்கள் எதை விட்டுவிட்டு சென்றிருக்கிறோம். இதனால தானே சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துல் ஜாரியாவில் ஒரு நல்ல ஒரு சதகத்துல் ஜாரியா தான் உலகத்துக்கு பாரம் காட்டிவிட்டு போகக்கூடிய நல்ல ஒரு குழந்தை, நல்ல ஒரு குழந்தை. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பணி குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்களையும், உஸாமத்துல் ஜைதை போன்றவர்களையும், முஸ்தபுல் உமையை போன்றவர்களையும், அது உத்தாபுல் உசை போன்றவர்களையும் இந்த உலகத்துக்கு நாங்கள் பாரம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட காத்திரமான எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் அறிவாளிகளையும், உலகத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடிய, உலக சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அறிவாளிகளையும் நாம் இந்த உலகத்துக்கு பறைப்பட்டிருக்கிறோம் என்பதை என்று சொல்லிக்கொண்டுதான் நாங்கள் மௌத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களாக, அப்படிப்பட்ட பெற்றோராக நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் எங்களுடைய சேவைகள், நாங்கள் செய்தவைகள் இந்த உலகத்தில் மங்க மாட்டாது, எங்களுடைய கபறு எதனாலுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, மிகவும் அன்பாக சொல்லுகிறேன், குழந்தைகளுடைய விஷயத்தில், வாலிபருடைய விஷயத்தில், வாலிபர் வயசு எந்த அளவு அக்கறை செலுத்துகிறதோ, அவர்களுடைய பொறுப்பை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று சென்று வைப்பானாக. உலமாக்களுடைய வழி நடத்தலுடன், வழிகாட்டலுடன் துரிதலுக்கான இரத்தங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு பாடசாலை அறிவர்கள் ஆசான்களுடைய வழிகாட்டலுடன் இதை போய்கொண்டிருக்கிறது. நான் இதற்கு பிரார்த்திக்கிறோம், இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகள் அதாவது லேட்டாவி பின்தங்கிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வானாக, அதை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த காத்திரமான முயற்சி தொடர வேண்டும், இது அப்படியே வளர வேண்டும். இதன் ஊடாக சமூகத்துக்கு மத்தியில் ஏராளமான உழைப்புகள், ஏராளமான முயற்சிகள் தொண்டர் செய்யப்பட வேண்டும். அதுல ஒன்றுதான் பெண்களுக்கு மத்தியில் செய்யப்பட வேண்டிய உழைப்பு, அதுல ஒன்றுதான் வாலிப யுவதிகளுக்கு மத்தியில் செய்யப்பட வேண்டிய உழைப்பு. எந்த ஒரு தாவா அமைப்பும் கண்டுகொள்ளாத ரெண்டு சமூகம் தான் இந்த ரெண்டு சமூகமும். ஒன்று யாரு? பெண்கள். பெண்கள் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த அமைப்புக்கு இருக்கக்கூடிய எல்லைக்குள் பேசுவதல்ல இஸ்லாம். அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏராளமான விடயங்கள் கலைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அமைப்பும் தனக்கென்று சொல்லி ஒரு வட்டத்தை குறிக்கிறாங்க. அந்த வட்டமல்ல இஸ்லாம், அந்த வட்டத்துக்கு வெளியே இஸ்லாம் இருக்கிறது. வட்டத்துக்குள் இருந்து கொண்டே வட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும், கலைக்க வேண்டும், பேச வேண்டும். இதற்கொண்டு நான் சென்ற திங்கட்கிழமை கூட ஞாபகப்படுத்தினேன், இன்று சமூகத்தில் பேசப்படாத ஒன்றுதான் வக்ஃபை பற்றி நாங்கள் பேசுறதில்லை, ஹதியாவை பற்றி அதாவது வசியத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. இன்றைக்கு ஜீரான் பாடசாலை ஒரு கல்வி நிறுவனம், இந்த உபத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய சொத்து. ஆனால் இன்றைக்கு இந்த பாடசாலை நிதி நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. 2013 இந்த பாடசாலையை நாங்கள் பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது? அதற்கு இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டுமே, கிளாஸ் ரூம் கட்ட வேண்டுமே என்று கேட்டால் எங்கள்கிட்ட வசதி இல்லை, பண நெருக்கடி. ஏன் காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, மதரசாவுடைய கிதாபுகளை திரட்டி பாருங்கள். கிதாபுல் வக்ஃப் இருக்கிறது, கிதாபுல் வஹியா இருக்கிறது. இது வெறுமனே ஓதி எக்ஸாம் செய்யறதுக்குள்ளதல்ல, இது அமுல்ல வர வேண்டும், இது சமூகத்தில் வர வேண்டும். ஒரு ஹாஜி நவீன், ஒரு ஹாஜி நவீன் அந்த வாழ்க்கையில கொழும்புல வாங்கின முதலாவது புரப்பட்டியையும் வக்ஃப் செய்தாரு, தான் கடைசியாக வாங்கின புரப்பட்டியையும் சமூகத்துக்கு கொடுத்துட்டு தான் போனார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பான். கொழும்புல வாங்கின முதலாவது பில்டிங், கொழும்புல வாங்கின முதலாவது கட்டிடம், அதையும் டொனேஷன் கொடுத்தாரு, வக்ஃப் செய்தாரு தாருல் ஐதாமுக்கு, மாக்கோலை இருக்கக்கூடிய. கடைசியாக வாங்கின கொழும்புல வாங்கின பில்டிங்கையும் ஜாமியாவுக்கு எழுந்துதான் மூத்தானாரு. இதெல்லாம் இதெல்லாம் வசியம். கைரோட வைத்து பார்த்தால் ஜாமியா அஜர் இருக்கிறது, தலை விரிந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ், லட்சக்கணக்கான மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பல பல ஓடிவிட்டு விட்டார்கள். பல பகுதியைச் சேர்ந்த, பல நாட்டை சேர்ந்த, உலகத்து உலக நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க வைத்து பார்த்தால் கைரோவுல அறவாசி ஜாமியாவுடைய சொத்து தான், வக்குடைய சொத்துக்கள், வக்குடைய ப்ராப்பர்ட்டி, வக்குடைய சொத்து. இதெல்லாம் எங்க நாட்டிலே இருக்கிறது இல்லாம இல்லை. எங்களுடைய நாட்டுக்கு வந்த இந்தியர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானார், இந்தியர்கள் வந்தார்கள், வர்த்தகம் செய்தார்கள். வர்த்தகம் மட்டும் செய்யல, பள்ளிகளை கட்டினார்கள். இந்த நாட்டுக்கு இந்தியர்கள் வந்திருக்காவிட்டால் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில பள்ளிகள் தளர்ந்திருக்கும். கொழும்பில் ஒவ்வொரு பள்ளி எடுத்துக் கொண்டால் அந்த பள்ளிக்கு பின்னால் ஒரு இந்தியர் இருந்திருப்பார். பள்ளியை மட்டும் கட்ட இல்ல, பள்ளிக்கு காணி பூமிகளை வக்கம் செய்தார்கள், கடைகளை வக்கம் செய்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கொம்போம். இந்த நாட்டில் மூணு பள்ளி இருக்கிறேன். இந்த மூணு பள்ளியினுடைய சொத்தும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு இந்த மூணு பள்ளியினுடைய சொத்துக்குரிய ரெண்டலும் அதனுடைய கூலி சரியாக மார்க்கெட்ல போகக்கூடிய அளவுக்குரிய ரெண்ட் அளவிடப்பட்டு வசூலிக்கப்பட்டால் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய 2600 பள்ளிவாசலுடைய நிர்வாக செலவுக்கும் அந்த காசி போகும். பள்ளி கடை 1,50,000 கூலி வாங்குறாரு, ஆனா பள்ளிக்கு 3,000 கொடுக்கிறாரு. 1,50,000 கூலி எடுத்து சேவை கொள்றாரு, பள்ளிக்கு 3,000 கொடுக்கிறாரு. ஆனா பள்ளியை கொடுக்க வேண்டிய 3,000 ரெண்டு வருஷம் அறியத்தா இருக்குது. இதுதான் முஸ்லிம் உம்மாவுடைய ஹாலாத், இதுதான் முஸ்லிம் உம்மாவுடைய நிலை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடசாலை ஒரு காத்திரமான முயற்சியை செய்வதற்கு முன் வந்திருக்கிறாங்க. உலமாக்கள் பாடசாலையோட சேர்ந்திருக்கிறாங்க. இஸ்லாம் பாடத்தையும் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களையும் இங்கிருக்கக்கூடிய நீருடைய விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள், அதிபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்று சொல்லியே ஒரு தலை சிறந்த அனுபவம் மிக்க நல்ல ஒரு ஆசிரியர் குழாம் இருக்கிறது. அந்த ஆசிரியர் குழாமை தலை சிறந்த அனுபவிக்க ஒரு பிரபலமான அதிபர் அவர் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பாடசாலை ஒரு முஸ்லீம் பாடசாலை என்பது மாத்திரமல்ல, இது ஒரு இஸ்லாம் மயப்படுத்தப்பட்ட பாடசாலை. இந்த பாடசாலைகளுக்கு நடைபெறக்கூடிய அத்துணை கருமங்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைக்குட்பட்டதாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரி பாடசாலையாக இந்த பாடசாலையை நாங்கள் ஆக்குவோம். அப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு உதவி செய்வோம். சொத்துக்களை கொடுங்கள், உடைமைகளை கொடுங்கள், பொருளாதார உதவி செய்யுங்கள், வளங்களை பகுதி செய்யுங்கள், பாடசாலையை அபிவிருத்தி செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய பாடசாலை. என்னுடைய குழந்தை மாத்திரமல்ல, என்னுடைய பேரப்புள்ளை மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியில் இருந்து வரக்கூடிய ஒருவனும் இங்கத்தான் படிக்க போறான் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் பாடசாலை அபிவிருத்திக்கும் நாங்கள் உழைப்பதுடன் வையத்தை சிறுக்கவே இதையும் நாங்கள் வளர்க்க வேண்டும், இதையும் வாழ வைக்க வேண்டும். தொழில் இல்லா பிரச்சனை. இன்னைக்கு நீங்க சொல்லேறும் இந்த பிரசன்டேஷன்ல அதற்கு சேகர் சொன்னார்கள் தொழிலை பற்றி. தொழிலில்லா பிரச்சனையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? இன்றைக்கு இஸ்லாம் என்ற ஒரே ஒரு மார்க்கம் தான் சோம்பேறி தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த மார்க்கம். எந்த விஷயத்துக்கு? சோம்பேறித்தனத்துக்கு. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டிய சுன்னத்தான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யல்லா இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு மார்க்கம், பௌத்த மதமும் இல்ல, ஹிந்து மதமும் இல்ல, கிறிஸ்தவமும் இல்ல, உலகத்தில் எந்த ஒரு மதத்திலையும் காட்ட மாட்டீங்க. கொட்டாய் போனா என்ன துவா வரும்? தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியுக்கு போகும்போது அல்லாஹும்ம அஸ்தஹ்தி அல்லாஹ் ரஹ்மத்தி, பள்ளியுக்கு வெளியே போகும்போது துவா இருக்கிறது. இதே போல இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது, கொட்டாய் போனா என்ன துவா வர வேண்டும் சொல்லுங்க பாபு. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. قطعي قوانا أعوذ بالله إن الشيطان دور تنمي مسلم قطعي براتان مسلم اللي شلق كريون يبقى يمي وجارة حتى نرفع اور سمحالة تريد عالم تقول رأي مسلم أمم رأي قطعي نانا يارو تريد ما الكسل صار عندنا أحب من العسل. சோம்பேறித்தனம் என்றது தேரை விடவும் இன்பமாக எங்களுக்கு மாறிவிட்டது. சோம்பேறித்தனம் என்றது தேரை விடவும் இன்பமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சமூகம் நாங்கள் இல்லை. சோம்பேறித்தனத்து கிடையவில்லை. சோம்பேறித்தனத்தில் ஒன்றுதான் எங்களை புள்ளைகள் பேச்சு வாப்பாட்ட சொல்றது இப்படித்தான் பேசுவாங்க. நாங்க போறோம், கல்யாணம் முடிச்சிட்டோம், எங்களுக்கு தர வேண்டிய ஹக்குகளை தந்தா எங்க நடப்பிடுவோம். யார் சொல்றது? யார் கேட்கறது? வாப்பாக்கத்தை யார் கேட்கறது? புள்ளை. இப்படி உங்களுக்கு கேட்கணுமா? வாப்ப நெச்சாந்தரி, வாப்பக்கு மிச்சம் பெரிய காணி பூமி, வாப்ப பெரிய கோடீஸ்வரர், பெரிய கொடை மன்னர், மாஷா அல்லாஹ் எல்லாம் இருக்கிறேன். நீங்க பேசவிட வாப்பாட்ட கேட்கிறீங்க, வாப்ப எங்களுக்கு தர வேண்டிய தந்தை அனுப்பிடுங்க சொல்லி. இதையும் இஸ்லாம் யாசகமாகத்தான் பார்த்திருக்கிறது. இதுவும் பிச்சவாங்கிறது. உங்களோட வாப்பா மவுத்தானா அவளுக்கு பங்கு கிடைக்கும், ஆனா வாப்பா உயிரோட இருக்கும் பொழுது உங்களுக்கு வாப்பா தாரத்துக்கு வாப்பா தெரியுமே இல்லை உங்களுக்கு. இதையும் கேட்கவே இயலாது. இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, ஏன் வாப்பா ஓண்ட வாப்பக்கு கோடீஸ்வரனாக ஆகலும் என்றால் ஏன் உனக்கு கோடீஸ்வரனாக முடியாது? ஏன் வாப்பளை சொத்தை வாங்கித்தானா நீங்க கோடீஸ்வரனாக வேண்டும்? வாப்பளத்தை வாங்கித்தானா நீங்க உருவாக வேண்டும்? இஸ்லாம் அப்படி சொல்ல இல்ல. வாப்ப விருந்துத்தாராரு, வாப்ப விருந்து கிஃப்டாராரு, அது வாப்பட விஷயம். ஆனா வாப்ப தந்த கிஃப்ட் இந்த நாட்டு சட்ட பிரகாரமும் இஸ்லாமிய சட்ட பிரகாரமும் நினைத்த நேரம் வாப்பக்கு திருப்பி எடுக்கலாம், நினைத்த நேரம் வாப்பக்கு திருப்பி திரும்பி கேட்கலாம். அது இஸ்லாம் வாப்பக்கு கொடுத்த சக்தி, வாப்பக்கு கொடுத்த அதிகாரம். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, நாங்க சோம்பேறிகள் அல்ல, சோம்பேறித்தனம் கூடாது. எப்பயுமே நாங்க உழைக்க வேண்டும், வாழ வேண்டும், சுயமாக தொழில் புரிய வேண்டும். இங்க சொன்னார்கள் கலைஞர் சொன்னார்கள், வாலிபர்கள் தொழில் செய்ய வேண்டும், தொழிலுக்கு வழிகாட்டுங்கள். வைகத்தில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, அசர்வு செய்வத்தா. உலகத்தில் இருக்கிற ஆக மோசமான ஒன்று என்ன தெரியுமா? அல் பத்தாலா, வேலை இல்லா பிரச்சனை, வேலை இல்லா பிரச்சனை, வேலை இல்லாட்டித்தான் எல்லா பிரச்சனையும் வரும். இன்றைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பார்க்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏண்ட பிரச்சனை அல்ல, உங்களை பிரச்சனை அல்ல, யூனிவர்சிட்டி பட்டதாரிகளுக்கு தான் பிரச்சனை. அரசாங்கம் தரக்கூடிய தரவு, எங்களுடைய நாட்டில் 35 வீதமானவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க சொன்னா முழு டோட்டல் பப்ளிக் அல்ல, யூனிவர்சிட்டில இருந்து பட்டம் பெற்று வெளியான பட்டதாரிகள். ஆனால் இஸ்லாம் அதை மட்டும் பார்க்கல, இஸ்லாம் டோட்டலி பார்த்திருக்கிறது, மொத்தமாக பார்த்திருக்கிறது. மைக்ரோ பைனான்ஸ் இஸ்லாமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருவி, இஸ்லாமிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று தான் மைக்ரோ பைனான்ஸ். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, முடித்துக் கொள்கிறேன். தொழில் செய்யக்கூடிய சும்மளுக்கு கூடாது, உழைப்போம், தொழில் செய்வோம், தர்மம் கொடுப்போம், சம்பாதிப்போம், பள்ளி கட்டுவோம், ஹோல் கட்டுவோம், பாடசாலை கட்டுவோம், மதுசா கட்டுவோம், ரோடு போடுவோம், பாலம் கட்டுவோம். சுஹானல்லாஹ், அனைத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் ஒரு பள்ளிக்கு பவுண்டேஷன் போடக்குள்ளே நாங்கள் யோசிக்கிறது, அரபியத்தன் வரமாட்டானா? மதரசாவது கட்டத்தில் இருக்கிறது, அரபியத்தை வரமாட்டானா? ஏந்த அனுபவத்தை நான் சொல்றவங்க கேட்டோம், உலகத்தில் சதக்கா கொடுப்பதில், தர்மம் கொடுப்பதில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நாடுகளில் நான் அறிந்த மட்டில், எனக்கு தெரிந்த மட்டில், இலங்கையை யாராலும் முந்த முடியாது. எங்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் வைத்து பார்த்தால் நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய செல்வந்தர்கள், தனவந்தர்கள், கொடை வல்லர்கள் கொடுக்கக்கூடிய தொகை விகிதாசார அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் அவர்களால் இதை முந்த முடியாது, இதை முந்த முடியாது. 71-70களுக்கு பிறகுதான் அறவுலகம் செல்வத்தை கண்டார்கள். ஆனால் அதற்கு முன்னாலேயே நாங்கள் சம்மாங்குட்டை பள்ளி கட்டிவிட்டோம், அதற்கு முன்னாலேயே நாங்கள் கிராண்ட் பஸ் கட்டிவிட்டோம், அதற்கு முன்னாலேயே கண்டீர பள்ளி கட்டிவிட்டோம், அதற்கு முன்னாலேயே காத்தாங்குடியில் பள்ளி கட்டிவிட்டோம், அதற்கு முன்னாலேயே ஜப்னாவில் பள்ளி கட்டிவிட்டோம், மதரசாக்கள் கட்டிவிட்டோம். நீங்க 70க்கு பிறகுதான் பள்ளி கட்டீங்க. ஞாபகம் வச்சு கொண்டு விஷயம், இது ஜமியத் உலமாவில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மிக தெளிவாக சொன்னால் முபாரக் அவர்கள், இந்த அரபிகள் பள்ளி கண்ட 70க்கு பிறகுதான், நாங்கள் பள்ளி கண்ட எப்ப ஆரம்பத்திலேயே கண்டுவிட்டோம். பள்ளிகள் கட்டப்பட்ட 100 வருடங்களுக்கு முன்னால் கவி குடும்பம் பஹஜத் அலி பிராஹிமி அரபிக் கொலை ஒரு குடும்பத்தினால் நடத்தப்பட்ட மதரசா. ஜாமியா நவீனியா ஒரு தனி நபருடைய உழைப்பு. வாழ்க்கையில் ஞாபகத்துக்கு தொழிலா பிரச்சனை, அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து யாத்திரம் கேட்டார், யார சொல்லுங்க தாங்களே பொறுப்பை கொடுத்தாங்க. இரண்டாவது முறை கேட்டாரு கொடுத்தாங்க. மூணாவது முறை கேட்டதுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக அணுகினார்கள், நெருங்கினார்கள், கிட்டவானார்கள். கேட்டாங்க அவரை கூப்பிட்டு, உன்ன வீட்டுல என்ன இருக்குது? சொன்ன வீட்டுல ஒன்று பில்லு தான் இருக்குது. சொன்னாங்க அதை கொண்டு வா, அதை கொண்டு வா, கட்டித்தல் எங்களுக்கு போனோம். இதுவும் ஒரு இஸ்லாத்துல இஸ்லாமிய பொருளாதாரத்தில் பேசப்பட வேண்டிய கட்டித்தல் மூலப்பணம் எங்களுக்கு போனோம். ஒன்று மூலப்பணம் ஏத தேர்ந்தெடுத்து, சரியப்பா நான் ஒரு 10,000 ரூபாய் நீர் மீன் வியாபாரம் பண்ணு, நான் ஒரு 10,000 ரூபாய் நீ ஒரு செய்யல் மசின வாங்கி செய், உங்க ஒரு நாள் தைக்க மாட்டாங்க, தைக்க மாட்டாங்க. சல்லல்லாஹு கேட்டாங்க, உன் வீட்டுல எங்களுக்கு இதை கொண்டு வா. சொன்ன வீட்டுல என்ன சாமான இருக்குது, அதை கொண்டு வந்தாங்க. பள்ளியில வச்சு ஏழை பணி செஞ்சாங்க, ஏலத்துல போட்டாங்க ஆப்ஷன். இன்னைக்கு நாங்க ஆப்ஷன் போடுற பேங்க்ல தான் அடகு வச்ச நகையத்தை ஆப்ஷன்ல பார்ப்போம். சொல்லமாக சொன்ன ஒரு தனி மனிதனுடைய வீட்டு பாவனை பொருட்கள் விற்கப்படுகிறது, அதை பேசப்படுகிறது. சொன்னால் ஒரு கிரகத்துக்கு வாங்கி சொல்றேன், மைய வீடு அழகாது, இதை விட கூட யாரு வாங்குறீங்க? ஒத்தர் சொன்ன நான் ரெண்டு கிரகத்துக்கு வாங்குறேன். சல்லல்லாஹு வித்தாங்க, ரெண்டு கிரகத்தை வித்தாங்க, ஒரு கிரகத்தை கொடுத்தாங்க. இதுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க சொன்னேன். வீட்டையும் வைத்துக் கொண்டார்கள், குடும்பத்தையும் அரவணைத்துக் கொண்டார்கள், குடும்பத்தையும் காப்பாற்றினார்கள். மற்ற கிரகத்தை கொடுத்தால் நீ பஜாருக்கு போய் ஒரு கோடாளி வாங்கி கொண்டு வா. எது வாங்கி கொண்டு வா? கோடாளி. கோடாளியை பத்தி பேசின நபி புடிய பத்தி பேசல, கோடாளிக்கு என்ன வேணும்? புடி. இவர் பேச்சு கோடாளியை வாங்கி கொண்டு வந்துட்டார். அபூதாவுல ஹதீஸ் இருக்கிறது, فشد فيه رسول الله صلى الله عليه وسلم بيده اوذن தன் கையால அந்த கோடாளிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி போட்டாங்க. தன் கையால ஒருவருடைய வேலையா கரைச்சின, ஒருவருடைய தொழிலா கரைச்சின, அந்த புடிய எடுத்து வேலைய புடிய போட்டு அவருக்கு சொன்னாங்க, முதலாவது இது நீ போ, விறகு விட்டு வகை இதை கொண்டு வீடு. நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன், 15 நாட்களுக்கு ஒன்ன நான் காணக்கூடாது. எங்க காணக்கூடாது? பள்ளியில காணக்கூடாது. 15 நாளைக்கு 7 சதவீதம் வரக்கூடாது. உன்னை தொழில் நடவடிக்கைகளை கவனம் செலுத்து. எந்த இடத்துல தொழுகைக்கு நேரமாக தொழுதுகோ, அந்த இன்னும் சகாபாக்கள் இருந்த இந்த மக்கள் இருந்தா ஜமாத்தாக தொழுந்தோம். நீங்க என்ன செய்யக்கூடாது? 15 நாட்களுக்கு இங்கு வரக்கூடாது. அறிஞர்கள் ஏன் காரணம் என்றால், உங்களை போல யாசகம் கேட்கக்கூடிய மக்கள் இங்கு இருந்தான் என்றிருந்தால் இது சமூகத்துக்கு பெரிய சீரழிவு. வேலை இல்லா பிரச்சனை. ஒவ்வொரு மாப்பாம் யோசிக்கணும். எனக்கு பேசக்குள்ள ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறேன், நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒன்றா ஒழுகிறோம் இந்த நாட்டினுடைய கன்ஸ்டியூஷன்ல, இந்த நாட்டு சட்டத்துல ரெண்டு கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த நாட்டில லா, இந்த நாட்டில முஸ்லீம்களுடைய லா சமூக சாதியை மையப்படுத்தித்தான் இருக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த நாட்டில சமூக சாதியிலையும் உம்மத்து சாலிக்கும் சரகல் மஹல்லையும் தான் அது மூல நூக்களாக இருக்கும் என்பதையும் சரித்திர எழுதக்கூடிய சரித்திர ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது 1800களில் எழுதப்பட்ட கதைகள் சம்பவங்கள். இதை பற்றி நான் பேச வரையில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உண்டாவில் ஒரு ஆச்சரியமான மசாலா இருக்கிறது. எனக்கு சரியான ஆச்சரியம், சிறப்புடைய உலமாக்கள் இவைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்களா? இவைகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார்களா? இவைகளைத்தான் நாங்கள் மதரசாக்கள் ஓடுகிறோம், இவைகளைத்தான் எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் ஓடி கொடுக்கிறோம் என்பதை பார்த்து நான் எப்பயுமே ஆச்சரியப்படுவது உண்டு. அதாவது வாப்பா உமா ரெண்டு பேரும் ஏதோரு பிரச்சனையின் காரணமாக, அந்த ரெண்டு பேருக்கும் வாழ்வு ஒத்து போகாதின் காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தலாக் என்பதாக, இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பக் என்பதாக, அல்லது இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் குழு என்பதாக. இது மூணு சூரத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு அமைப்பில் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு பிரிக்கப்படுகிறது, பிரிஞ்சு போறாங்க. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக ஏனும் எங்க ரெண்டு பேருடைய சந்திப்பின் மூலமாக உருவான குழந்தைகள் இவங்க யாரு? இவர்களுக்கு தெரிய முடியாது, இவர்களுக்கு இவர் வாப்பா, இவர் உம்மா. இவருக்கு வேற மனைவி வரலாம், இந்த மனைவிக்கு வேற கணவன் வரலாம். ஆனால் அந்த கணவனுக்கு மனைவியுடைய உறவின் மூலமாக உருவான குழந்தைகள் கயாமத்து வரைக்கும் இவங்க தான் வாப்பம்மா. இஸ்லாம் சொல்றது இந்த ரெண்டு பேரை பார்த்தோம், நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு. இது எப்படி தெரியுமா சொல்றது? ஏழு வயதாகும் வரைக்கும் குழந்தைகளுக்கு ஏழு வயதாகும் வரைக்கும் இந்த புள்ள உம்மாவோட தான் இருக்கும். யாரோட இருக்கும்? யாரோட இருக்கும்? உம்மாவோட தான் இருக்கும். ஆனால் வாப்பக்கு இருக்கிறது ரெண்டு பொறுப்பு. ஒன்று, அந்த பிள்ளைகளுக்குரிய செலவு வாப்பதான் கொடுக்க வேண்டும். வாழ்க்கை ரெண்டாவது இருக்கிறது, அந்த வாப்பத்து தியாரத்து செய்ய வேண்டும். பிள்ளைகளை போய் ஒரு வாரத்து கொடுக்கா, மூணு நாளை கொடுக்கா, ரெண்டு நாளை கொடுக்கா, நாங்கள் அவரை வாப்பா, நீங்க தான் இந்த குழந்தைகள், நாங்க ரெண்டு பேரும் உமாம் வாப்பாம், ஏதோ சில காரணத்தின் காரணமாக பிரிந்திருக்கிறோம், ஆனா நீங்க எங்களை விட்டு பிரியல்ல என்று சொல்லக்கூடிய அழகான வார்த்தைகளை, பொசிட்டிவான வார்த்தைகளை பேசி கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாப்பக்கு இருக்கணும். ஹக்கு தியாரான்னு சொல்லி இருக்கிறது. சரி, ஏழு வயதாகும் வரைக்கும் சட்டம். புள்ளைக்கு ஏழு வயதாகிட்டு, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், புள்ளைக்கு ஏழு வயதாகிவிட்டால் இப்ப புள்ளைக்கு கொடுக்கப்படும் இஷ்டம் ஆப்ஷன் ஐதர் ஃபாதர் ஐதர் மதர், ஒன்ற வாப்பா ஒன்ற உமா. உங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? நீங்க யார்கிட்ட இருக்க போறீங்கன்றத உங்களுக்கு முடிவு செய்யணும். ஏழு வயதாகிட்டு மகள் சொல்றா, பொம்புளை கொள்ள சொல்லுது, நான் உம்மாவோட தான் இருக்க போறேன். என் உம்மாவோட இருக்குதுங்க வாப்பா, நீங்க என்ன வந்து பார்த்துட்டு போங்க, நாங்க ரெண்டு பேரும் விசிட் பண்ணிக்கொள்வோம், ஆனா எந்த மகள் எந்த தங்குமிடம் என் உம்மா தான் என்று சொன்னாரன். ஏழு வயது பொம்புளைக்குள்ள உம்மாட்டத்தை தான் இந்த அந்த பொங்குளுக்குள்ள உம்மாவோட தான் ராவு பகலாக இருப்பா, பகல் ராவாக இருப்பா. வாப்ப என்ன செய்வார் என்றால் அந்த முறப்பிரகாரம் பேசிட்டு அனுமதி எடுத்துக்கொண்டு புள்ளைய சந்திச்சுட்டு பேசிட்டு வருவாரு. பாம்மல் இவன் அந்த ஆம்புளக்குள்ளையாக இருந்தான். இதை பெண்ண கவனமாக கேளுங்கள். அந்த புல் ஆம்புளக்குள்ளையாக இருந்தான். இப்ப இஸ்லாம் சொல்லுது, அந்த ஆம்புளக்குள்ள சொல்லுது, வாப்பா நான் உம்மாவோட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உம்மாவோட இருக்கிறேன் என்று சொல்லுவோம். பொம்புளக்குள்ள சொன்னா உம்மாட்டத்தான், ஆம்புளக்குள்ள சொன்னது நான் உம்மாவோட இருக்கிறேன் சொல்லி. அந்த அப்படி சொன்னால் இரவையில மட்டும்தான் உம்மாவோட இருப்பாரு, பகலக்கு பை லோ சட்டப்படி அவர் வாப்பாவோட தான் இருக்கணும். எதுக்கு தெரியுமா? தொழில் படிப்பதற்காக வேண்டி. எதுக்கு தெரியுமா? அறிமுகம் பெறுவதற்காக வேண்டி. இன்னாருடைய மகன் இன்னாருகவே, இவர் யாருடைய மகன்? இந்த பெண்ணுடைய மகன் அல்ல, இவர் இன்ன வாப்பட மகன், இந்த குடும்பத்தை சார்ந்தவர், இந்த பரம்பரையை சார்ந்தவர். சாதிக்க பிறக்கி பார்த்தால் மிகவும் அழகாக அன்பாரம் சாதிக்கல. ஏழு வயது புள்ளையும் தொழில் படிக்க வேண்டும், ஏழு வயது புள்ளையும் தொழிலை கற்க வேண்டும், ஏழு வயது புள்ளையும் கைத்தொழிலை படிக்க வேண்டும். வாப்பட தொழில் புள்ளைக்கு தெரியணும். எங்கட வாப்பைங்க 30 வருஷமா வெளிநாட்டுல, இந்த வாப்பட சொல்ல மகன் எப்படி படிப்பாருங்க? இதெல்லாம் சமூகத்தில் பேசப்பட வேண்டியவைகள், இவைகள் எல்லாம் சமூகத்தில் உரைக்கப்பட வேண்டிய உண்மைகள். இன்றைக்கு என்ன மன்னித்துக்கோங்கோ, புள்ள வளர்க்கிற விடயத்தில் எங்கட பேரன் நாங்க நினைச்சிட்டோம், தள்ளி கொடுக்கிறது மட்டும்தான், பணம் கொடுக்கிறது மட்டும்தான். வெள்ளக்காரன் சொல்றான், மை ஃபாதர் இஸ் எ ஏடிஎம் மெஷின். என்ன வாப்பா யாரு? என்ன வாப்பா யாரு? ஒரு ஏடிஎம் மெஷின். தெரியுமா அர்த்தம்? தள்ளி தேவைப்பட்ட வாப்பா தான். எனக்கும் என் வாப்பக்கு இடையில உறவு மட்டும்தான். ஏன் என் வாப்ப என்ன பள்ளியை கூட்டிட்டு போக மாட்டாரு, என் வாப்ப பாடத்தாரு என்று ஒப்பண்ண மாட்டாரு, என் வாப்ப என்னோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாரு, என் உம்மதான் வருவா எண்ணத்துக்கும், என் உம்மதான் ட்ரப் பண்ணுவான், பேரன் வீட்டில் இருப்பா, ஹாஸ்டலுக்கு போன புள்ளைக்கு மருந்து வாங்க யாரும் இருக்கிறான், அங்கே உம்மா. எனவே இந்த புள்ள சொல்லுது, வாப்பா எனக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள உறவு என்ன உறவு தெரியுமா? வெறுமனே தள்ளி உறவோ. எனக்கு தள்ளி தேவைப்பட்டால் அந்த காடை எடுத்துக்கொண்டு ஏடிஎம் மசினுக்கு முன்னால போறது போல நான் உங்களுக்கு முன்னால வந்து பணிவாக சொல்லுவேன், பாப்பா என்ன நீங்க விளங்கிக் கொள்ளணும், எனக்கு தள்ளி தேவைன்னு சொல்லுவேன். இதுதான் இன்றைக்கு உள்ள உறவு. இந்த உறவு மாற்றப்பட்டு, இந்த உறவு இல்லாமட்டு சுபகுடைய தொழுகைக்கு வரும் பொழுது குழந்தைகள் சகிதம் வந்து, பிள்ளைகள் சகிதம் வந்து சுபக தொழுதுட்டு வாப்பெண்ண சேரது தெரியுமா? ரெண்டு புள்ளைய கழுத்துல கையை போட்டுக் கொண்டு, ரெண்டு பிள்ளைகளையும் கையை பிடிச்சு கொண்டு, மகனே என்ன செய்தி, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, இங்க எப்படி போக போறீங்க, இன்றைக்குள்ள புரோகிராம் என்ன என்றத பத்தி ஒரு வாப்பா 18 வயது மகனோட பேசினால் அந்த மகண்ட உள்ளத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஏண்ட வாப்பாட்ட சொல்லாம யார்த்த சொல்லுவது, ஏண்ட வாப்பாட்ட கலைக்காம யார்த்த கலைப்பது, ஏண்ட வாப்ப எவ்வளவு நல்ல மனிதர் சகஜத்தில் எழும்பி அவர் சகஜத்தை சொல்லிட்டு சுபகுடைய அசானுக்கு பிறகு எங்களை எதிர்பார்த்து எங்களை பள்ளி கலைத்துக் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய பள்ளி வாயில் அவனை சிறப்பாய்க்கக்கூடிய முஸ்லீம்களாக எங்கள் ஆக்கின வாப்பா எவ்வளவு நல்ல வாப்பா என்ற உணர்வை அல்லாஹ் எங்களை புள்ளைய உள்ளத்துல போடுவான். இல்லாம நாங்க வீட்டுல ஒன்றும் இல்ல, எங்க வீட்டுல புள்ளைக்கு மார்க்கம் இல்ல, வெளியில நாங்க மார்க்கம் பேசினா எங்க புள்ள சிரிக்கும், ஆஹா எப்படி டிராமா நடிக்கிறார் தெரியுமா, இவரை பார்க்கணும் வீட்டுல வந்து இவர் இங்க வந்து அகலாட்டு பேசுறாரு, இவர் இங்க வந்து புள்ள வளர்ப்பை பத்தி பேசுறாரு, இவர் எங்களை எப்படி வளர்த்தார் என்று எங்கள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லுவோம், இவர் ஹராமால் பேசுறாரு இவருடைய வல்லல் எங்கள்கிட்ட கேளுங்கோ எங்களுக்கு தெரியும், இவர் வந்து குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாரு இவருடைய வாழ்க்கையில் உண்மையோடு இவர் பண்ற பாடக்கடியா தெரியும், எங்கட பிள்ளைகள் எங்களை பார்த்து சிரிக்க கூடாது, எங்கட குழந்தைகள் எங்களை பார்த்து சொல்லணும், எங்கட வாப்ப யாரு தெரியுமா, எது இருக்கிற அளவுதான் பேசுவாரு, எங்கட வாப்ப யாரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ. ஒரு வாப்பாவை பத்தி ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு தாயை பத்தி ஒரு குழந்தை சொல்லுது, அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட தாய்மாருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பான. ஒரு குழந்தை சொல்லுது தந்த தாயை பத்தி, இந்த தாய் யார் தெரியுமா, இந்த தாயினுடைய தஹஜ்ஜத்துடைய அழுகை சத்தத்துக்கு நாங்கள் எழுந்திருக்கிறோம், இந்த தாயினுடைய அழுகை சத்தத்துக்கு நாங்க எழுப்பி இருக்கிறோம், சுபகுடி நிலத்தில் கொரானோடக்கூடிய சத்தத்துக்கு நாங்க விழித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட முன்மாதிரியான அப்படிப்பட்ட உதாரண புருஷர்களாக நாங்கள் ஆகுவோம் என்றிருந்தால் படித்த குரானையும் படித்த குரானையும் படித்த ஹதீஸையும் சாதியாக வைத்து சத்தியத்தை சொல்லுகிறேன், எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய வாலிபர்கள் ஒரு நாளும் வீணாக மாட்டார்கள். அவர்கள் வீணாகுவதாக இருந்தால் எங்களுடைய பலகீனத்தின் காரணமாக, எங்களுடைய கவலையினத்தின் காரணமாக, எங்களுடைய சிறப்பத்தின் காரணமாகத்தான் அவர்கள் வீணாகுவார்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு உறுதியான செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்னால் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு YSS தலைவர் கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக வேண்டி பல தலைவர்கள் வெள்ளவற்றை பள்ளிக்கு வந்து என்னை சந்தித்தார்கள். அவரை ஒழுங்கான முறையில் என்னால் சங்கைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட அவருடைய அழைப்பை ஏற்று வாமத்தாயில பலாத்தங்கர் கேட்டு வந்த ஒருவருக்கு கொடுக்காமல் இருக்க கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நாளை நான் அவருக்கு ஒதுக்கி கொடுத்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு முன்னால் வந்து ஏதோ சில நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, இந்த வாலிபர்களுடைய இந்த உழைப்பை கபூல் செய்வானாக, பெற்றோருடைய பங்களிப்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த பாடசாலையை ஒரு எழுச்சி பாதையில், புரட்சி பாதையில் அல்லாஹ் இந்த பாடசாலையை ஒரு இஸ்லாமிய பாடசாலையாக ஆக்கி வைப்பானாக. அதற்கு அனைவரையும் கபூல் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. For more lectures, visit